கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டுமாக இந்த தொடர் வகுப்பில் நாம் சந்திப்பதற்கு தேவன் கிருபை செய்தமைக்கு அவருக்கு நம்முடைய இருதயத்தில் ஆழ்ந்த நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். சகோதரர் சொன்னது பிரகாரம் கடந்த இரண்டு வாரங்களும் ஒரு மிக முக்கியமான தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்திருந்தார். விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுவது, ஆனால் அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார் என்று அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆச்சரியமான ஒரு வார்த்தை, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அதுதான் சத்தியம், உங்களுடைய வசனமே சத்தியம் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் அவருடைய பார்வையில் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று நாம் பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ நாம் நம்பக்கூடிய விஷயங்கள் அது தேவனுடைய வார்த்தையில இருக்கா? தேவனுடைய வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்குதா, ஆதாரப்படுத்துகிறதா? இதுதான் உண்மையுள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பெரேய பட்டணத்தார் அப்படி இருந்தாங்க. அப்போஸ்தலர் பவுல் அவங்களை பத்தி சொல்லும் போது அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. கண்டிப்பா நாமும் கூட தேவனுடைய பார்வையில அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக இருப்பதற்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் கொண்டவங்களாக நாம் இருக்கணும். சோ தேவன் மேன்மேலும் நம்மை வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா இந்த ஒரு ஆச்சரியமான ஒளியில சத்தியத்துல வழிநடத்துவார். இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு கேள்வி தான் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு. அந்த கேள்வி இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கு என்று நாம் சொல்லலாம். எல்லா ஜனங்கள்கிட்டையும் ஆள் மனசுல இந்த கேள்வி ஒழிச்சிட்டு தான் இருக்கு. தேவன் ஏன் இவ்வளோ தீமை இந்த உலகத்தில் அனுமதிச்சிருக்கிறாங்க? இதுதான் அந்த கேள்வி. ஆம் சகோதர சகோதரிகள், இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? உங்களே நான் கேட்கிறேன், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா? சோ அப்படி நாம கேட்டுட்டோம்னா சொல்லுவோம், ஏன்னா அது ஃபார்மல் க்வெஸ்டின், நல்லா இருக்கிறீங்களா? உடனே என்னதான் பதில் வரும்? நல்லா இருக்கிறோம் பிரதர், அப்படித்தான் வரும். ஆனா ஒரு ஒரு மனுஷங்களையும் நாம இன்னைக்கு பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, சூழ்நிலை அப்படி இல்ல. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது என்று பார்க்கணும்னா ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. சோ நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணலாம் டெய்லி காலையில, அப்படி செய்தித்தாள்களையோ அல்லது செய்தி சேனல்களையோ நாம பார்க்கும் போது இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமா சூழ்நிலை நமக்கு முன் விரிவதை நம்ம உணர முடியும். சில சமயங்கள்ல நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு தீமை இந்த உலகத்துல இருக்கு. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வாசிப்போம், சோ காலையில புதிதாக திருமணம் ஆயிடுக்கும், ஒரு ஆண் பெண் திருமணத்துக்கு பின்னாடி கணவன் மனைவி ஒரு சின்ன குடும்பம், இவ்வளவோ கனவுகளோட அந்த ரெண்டு குடும்பத்தார் அவங்களை அந்த திருமண பந்தத்துல சேர்த்து வைத்திருப்பாங்க. பல கனவுகளோடு ஒரு புது வாழ்க்கைய அவர்கள் துவங்கி இருப்பாங்க காலையில. பட் செய்தித்தாள் நம்ம வாசிக்கும் பொழுது மாலையில் அவங்க திரும்பும் போது ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேருமே மரிச்சிருப்பாங்க, அல்லது யாராவது ஒருத்தர் மறிச்சு ஒருத்தர் பல காயங்களோடு உயிரோடு இருக்க வேண்டிய சூழல். நான் வாசிச்சிருக்கிறேன், நீங்கள் கூட வாசிச்சிருப்பீங்க. காலையில மொனக்கோலம், மாலையில பிணக்கோலம், இதெல்லாம் வந்து ஹெட்லைன்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு செய்திகள். பார்க்கும் போது நம்முடைய இருதயத்துல அந்த கேள்வி ஆழத்துல ஒலிக்கும், ஏன் இப்படி நடக்கணும்? அவங்களுக்கு என்ன தப்பு செஞ்சிட்டாங்க? இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஆனா அதற்குள்ள அவங்க வாழ்க்கை முடிந்து போயிருக்குது. சோ இது பார்க்கும் பொழுது நமக்கு முதல்ல ஒரு அதிர்ச்சி, அப்புறம் ரொம்ப விரக்தி, ஒரு வேதனை. நமக்கு நடக்கல தான், ஆனாலும் நம்மளை போன்ற மனுஷங்க அவங்களுக்கு நடந்திருக்கிறது பார்க்கும் பொழுது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு உணர்வுல முக இறுக்கத்தோடு நம்ம அப்செட் ஆயிடுவது அங்க வழக்கம் சகோதர சகோதரிகளை. சோ இந்த மாதிரி சம்பவங்கள் பார்க்கும் பொழுது நம்ம இருதயத்துல அந்த கேள்வி அங்க எழும், ஏன் இந்த மாதிரி தீமை அவங்களுக்கு சம்பவிச்சிருக்கணும், அவங்க எந்த பாவமும் செய்யலையே, அப்படின்னா இப்படி நடக்கிறதுக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணு அவங்க செய்யலையே. சோ அது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளை, இன்னும் வேற எங்கேயாவது ஒரு மூலையில அந்த செய்தித்தாளர் நீங்க வாச்சிங்கன்னா எத்தனையோ குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள், அவங்க செத்து போயிடுப்பாங்க. காரணம் என்னவா இருக்குன்னா அவங்களுக்கு போதிய உணவு அல்லது மருத்துவ வசதிகள் இல்லாம இருந்திருக்கும். இன்னைக்கும் கூட நீங்க எதுல வேணாலும் போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம், டெத் ரேட் குழந்தைகளுடைய அந்த அவர்கள் மரிக்கிற சதவிகிதம் நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உலகம் முழுக்க நாம் எடுத்துட்டா ஒவ்வொரு நாளைக்கும் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில பச்சை குழந்தைங்க மரிக்கிறதா தகவல் இருக்குது. இப்பதான் உலகத்துக்குள்ளேயே அவங்க அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் எந்த பாவமும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அவர்களுக்கு ஏனோ அந்த அடிப்படை வசதிகள் கூட செய்து தருவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. சோ பிறந்துட்ட குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைகள் போன்ற குழந்தைகள் தான், கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைகள் தான், மழலை சிரிப்போடு இருக்கக்கூடிய அந்த முகங்கள் தான், பசியில் அப்படியே வாடி போயிட்டு கொஞ்ச நாள்ல அந்த உதிர்ந்து போற பூ மாதிரி அப்படியே செத்து போயிடுறாங்க. கேடா ஃபெமைன் பஞ்சம், அப்படியே ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள தேசங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. நம்ம கேள்வி மனசுல இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒழிக்கும், என்ன பாவம் இந்த குழந்தைகள் செஞ்சிட்டாங்க, ஏன் இப்படி நடக்கணும் அவங்களுக்கு, ஏன் இந்த தீமை இந்த குழந்தைகளுக்கு, என்ன காரணம், ஏதாவது நல்லது இருக்குதா அவங்களுக்கு. அவங்களுடைய பெற்றோர்களுடைய மனசு எவ்வளவு கவலை இருக்கும், ஏன் இந்த தீமை சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமா, உலகத்தில் இன்னும் எவ்வளவு காரியங்கள் இருக்கு, எவ்வளவு நோய், அந்த நோய் வரும் பொழுது வினோதமா வருது, ஒவ்வொரு நோயும் ஒரு ஒரு சீசனுக்கு புதுசா வருது, பேரே நமக்கு கேள்விப்பட்டதெல்லாம் இல்ல. பாருங்க எய்ட்ஸ், சார்ஸ், ஸ்மால் பாக்ஸ், கேன்சர் நாம சொல்றோம், ரொம்ப சமீபத்தில் எத்தனையோ நோய்கள், சிக்கன் குனியா சொல்றாங்க, இல்லாட்டி வேற ஏதாவது புது புது பேர் சொல்றாங்க. அந்த நோய் வந்து நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, ஆனா அந்த நோய்க்கு ஒரு ரெமெடி, ஒரு மருத்துவ தீர்வு கண்டுபிடிச்சிடுறாங்க மனுஷங்க. ஆனா என்னன்னா அந்த அந்த மருத்துவ தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளால எத்தனை பேரை கொண்டு போகணும்னு அந்த நோய் நினைச்சதோ அத்தனை பேர் மறைச்சிடுறாங்க. சில லட்சங்கள், சில கோடிகள் உலகம் முழுக்க அந்த நோய்க்கு இரையாயிடுறாங்க. என்ன காரணம், எய்ட்ஸ் ரொம்ப கொடுமை, இன்னைக்கு நம்மளாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டுக்கிறோம். சோ அந்த தப்பு செஞ்சவங்க யாரோ இருப்பாங்க, தப்பு செய்யாதவங்களுக்கு அந்த நோய் பல விதத்துல வந்திருக்கும். ரொம்ப முக்கியமா குழந்தைகள், எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடைச்சது. நம்ம சகோதரர் ஒருத்தர் அந்த ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாரு, அவர் சொல்லுவார் தன்னுடைய அனுபவங்கள். நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு அப்படி ஒரு கொடூரமான நோய் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கிறதே தெரியாது, பட் அவங்களை மற்ற குழந்தைகள் இருந்து தனியா வச்சு தனி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் நம்ம குழந்தைகள் மாதிரியே தான் பேசுது, சந்தோஷமா இருக்குது, விளையாடுது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கொண்டே இருக்குது. கண்டிப்பா அந்த குழந்தைகள் ஒரு நாள் செத்து போயிடும் ரொம்ப சுலபத்தில். சகோதர சகோதரிகளே, இதுவும் நாம இன்னைக்கு பார்க்கிறோம், பல பேர் பல விதமான நோய்கள்னால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் ஜீவனை இழந்து இந்த பூமியிலிருந்து அறுப்புண்டு போயிடுறாங்க. பார்க்கும் போது ஏன் இந்த ஒரு தீமை கூட மனு குலத்தின் மீது அனுமதிக்கப்பட்டிருக்கணும். பாருங்க, இதெல்லாம் மற்றவங்களுக்கு சம்பவிக்கிற வரைக்கும் நமக்கு செய்தி தான், செய்தி இப்படி நடந்துச்சு, அங்க அப்படி நடந்துச்சு, இங்க இவ்வளவு பேர் இதனால மறிச்சிட்டாங்க, செய்தி. ஆனா நம்ம வீட்டுல, நம்ம உறவுக்காரங்கள்ல, நம்ம தேசத்துல நடக்கும் போது அது செய்தி இல்ல, அனுபவம். கண்ணீர் விடுற அனுபவம், திகச்சு போய் நிக்கிற அனுபவம், அப்படியே பயந்து நடுங்கி விடை தெரியாமல் கத்தரக்கூடிய அனுபவமா மாறிடும். இதெல்லாம் பார்க்கிறோம் டெய்லி, நியூஸ் பேப்பர்ஸ்ல பாக்குறோம், டெலிவிஷன் சேனல்ஸ்ல பாக்குறோம், இன்டர்நெட்ல பாக்குறோம், எஸ்எம்எஸ்ல வருது நடந்த காரியங்கள், அதிர்ச்சி ஆயிடுறோம். ஆனா அந்த கேள்வி மாத்திரம் மனசுக்குள்ள இருக்கும், ஏன் இந்த தீமை, வை டஸ் திஸ் ஈவில் இஸ் பெர்மிட்டட் பை காட், தேவன் ஏன் இந்த தீமை அனுமதிச்சிருக்கிறாங்க, என்ன காரணம், பதில் இல்ல. அதே போல யுத்தங்கள், புரட்சிகள் உலகம் முழுக்க நடக்குது, யார் யாருக்கும் நடக்கும், சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு சில கொள்கையின் அடிப்படையில் கொஞ்சோண்டு நிலத்தகராறுல நடக்கும், தேசத்துக்கும் தேசத்துக்கும், ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் புரட்சிகள், யுத்தங்கள். கிட்டத்தட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, கடந்த நூற்றாண்டுல, 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1900ல இருந்து 2000 வரைக்கும் எடுத்துட்டோம்னா, கிட்டத்தட்ட 85 பெரிய யுத்தங்கள் பூமியில சம்பவிச்சிருக்கு. அதுல 2 உலக போர், எவ்வளவு உயிர் இழப்புகள், எவ்வளவு செலவு ஆயிருக்குது, எத்தனை பேர் அனாதை ஆயிருக்கிறாங்க. யுத்தத்துல சண்டை போடுறது அப்பாவா இருக்கலாம், அப்பா மறிச்சுட்டா பிள்ளைகள் அனாத, குடும்பம் அனாத, மனைவி விதவை, அவங்க வாழ்க்கை எல்லாம் கேள்விக்குறி. காரணம் என்ன தெரியல, ஏதோ ஒரு தேசம் இன்னொரு தேசத்து மேல ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை. அதுல அப்பாவி ஜனங்கள் நிலைமை நாம பார்த்தோம்னா பரிதாபம். ஏதோ ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்வார் அவர், அவ்வளவுதான், அவர் குடும்பமே அந்த அந்த சம்பவத்துல ரொம்ப பெரிய நஷ்டம் ஆயிடும். பாருங்க, இப்ப சமீபத்துல ஸ்ரீலங்கால நடந்த பிரச்சனை நமக்கு தெரியும், ஒரு இனம் முடிஞ்சிடுச்சு ஸ்ரீலங்கால, இன்னும் போனா அதனுடைய தழும்புகள் அப்படியே இருக்கும். அங்க நம்மளே போன்ற இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க பாருங்க. அங்க போய் யுத்தத்துல எத்தனை பேர் கை கால்கள் இழந்துடுவாங்க, சும்மா 20-22 வயசுல ஒரு அருமையான வாலிபனா சேர்வார் பல கனவுகளோடு. ஆனா 2 வருஷத்துல ஒரு யுத்தம் அவர் அட்டன் பண்ணார்னா போதும், அப்புறம் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க வீல் சேர்ல, அவ்வளவுதான். அவர் வாழ்க்கை முழுக்க இப்படித்தான், ஊனமுற்றவரா அலையணும். அவருக்கு கேள்வி மனசுல அவருக்கும் இருக்கும், என்னப்பா ஏன் எனக்கு இப்படி நடக்கணும். ஆனா அது வரைக்கும் ஒரு பராக்கிரமசாலியா இருந்திருப்பார், ஆர்மிக்கெல்லாம் போனோம்னா சும்மாங்களா, ஆனா ஆயிடுப்பார் இப்படி. சோ இந்த மாதிரி யுத்தங்கள், புரட்சிகள் உலகம் முழுக்க இருக்கு. நான் ஆரம்பிச்சாச்சு ஆப்பிரிக்கால, இப்போதைக்கு லிபியா பார்க்கலாம், தேவன் எது வரைக்கும் அனுமதிக்கிறாங்க இந்த சம்பவம். அமெரிக்கா கிளம்பியாச்சு, பெரிய அண்ணன், பிக் பிரதர் உலகத்துல கிளம்பிட்டார், பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, போயிட்டு அங்க ஜனங்களுக்காக சப்போர்ட். ஆனா சாகிறது ஜனங்கள் தான், அங்க இருக்கிற அந்த தேசத்தின் அதிபதி ஜனங்கள் தான் டார்கெட், ஆனா சொல்றது புரட்சியாளர்கள். என்னமோ நடக்கட்டும், ஆனா மறிக்கிறது ஜனங்கள். ஏன் இந்த தீமை, எவ்வளவு காலம் போகும், இது மனுக்குளம் தோன்றினதுலேருந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, ஆனா ஒரு விஷயம் தெளிவு, இன்னைக்கு இதெல்லாமே ஒரே நேரத்தில் உச்ச கட்டத்துக்கு வந்திருக்குது. அதனால தான் நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்க முடியறது இல்ல, நல்ல செய்திகள் ரொம்ப கம்மி, செய்தி சேனல்கள் பார்க்க முடியறது இல்ல, கண்ணீர் வரும் நமக்கு. ஆனா ஒண்ணு சகோதர சகோதரிகளே, இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் பாருங்க, நாம ரொம்ப கொடுத்து வச்ச ஜனங்கள், எதுவுமே அவ்வளவு இங்க வரதில்ல. காரணம் நாம பின்னால சொல்றோம் உங்களுக்கு, ஒரு முக்கியமான காலத்தை கடந்துட்டு இருக்கிறோம், ஒரு முக்கியமான வேலை இங்க நடந்துட்டு இருக்கு. தேவன் பெரிய இரக்கம் காண்பிக்கிறார், பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு, உலகமே ஆட்டம் கண்டுச்சு, சாதாரண வாழ்க்கை கூட பாதிக்கப்பட்டுச்சு, பட் நம்மளது அப்படியே போகுது கிருபை. கொஞ்சம் வெளியில போய் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கத்தரிட்டு வந்துடுவீங்க. இப்போ உலகத்துல ஜீவிக்கணும்னா நம்ம இருக்கிற ஊர் மாதிரி இல்ல, அருமையா சொல்லுவோம், அது வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குறோம், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, இவ்வளோ பேர் உயிர் இழந்துடுறாங்க, அனாதி ஆயிடுறாங்க, விதவை ஆயிடுறாங்க, ஸ்திரீகள் முடவர்கள் ஆயிடுறாங்க. சகோதர சகோதரிகளே, ஏன் இப்படி நடக்கணும், என்ன காரணத்துக்காக இப்படி நடக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா, ஏன் இதெல்லாம் தேவன் அனுமதிச்சிருக்கிறாங்க இந்த உலகத்துல தெரியல. அது மாத்திரமா சகோதர சகோதரிகளே, இப்ப எங்க பார்த்தாலும் எந்த கவர்மெண்ட்லயும் ஒரு நீதி இல்லை, முழுக்க முழுக்க அநீதி தான் பார்க்கிறோம். பாருங்க எவ்வளவு ஊழல் செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பெரிய கேள்வியே வந்துடுது, இவ்வளோ ஊழல் பண்ணி அவ்வளோ பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க தெரியல. அவ்வளோத்தையும் கீழே போட்டு மேல படுத்து தூங்கினா கூட ஒரு நாள் 8 மணி நேரம் தூங்கலாம், அது கூட நல்ல தூக்கம் வராது. ஆனா என்னமோ சொல்றாங்க, கோடிய வந்துட்டு லட்சக்கணக்கில் சொல்றாங்க, ஒண்ணும் புரியல. ஜனங்களுக்கு போனோம் சுலபமா பண்றாங்க, அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்குது. அத்தனை பேரும் தலைவர்கள், சாமானிய மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் கிடைக்கிறது இல்ல. அநீதி, இது மாதிரி அநீதி நம்ம எல்லா துறைகளையும் நாம் சொல்லலாம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு ரொம்ப அவருக்கு வெறுப்பாயிடுது வாழ்க்கையில, என்ன கவர்மெண்ட், என்ன அதிகாரிகள், என்ன ஒரு அமைப்புகள், நமக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் அநீதி. இந்த என்ன விஷயம்னா, இந்த அநீதி செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ பெரிய சாதிச்சுட்டு வர்றவங்க மாதிரி போஸ் கொடுப்பாங்க, சந்தோஷமா போஸ் கொடுப்பாரு. ஆனா அவர் பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறார். அவங்கள வந்துட்டு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியறது இல்ல, கோர்ட்ஸ் அவங்கள ஒன்றும் பண்ண முடியறது இல்ல. ஆனா இதெல்லாம் நடக்குது. இந்த அநீதிக்கு எப்ப முடிவு, எப்ப என்ன, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த காரியங்கள் தேவன் அனுமதிச்சிருக்கிறார், அமைதியா இருக்கிறார் தெரியல. ஆனா ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மனசுல ஒரு கொந்தளிப்பு இருக்குது, ஏன் இப்படி எல்லாம் இருக்கணும். பாருங்க நான் சொல்ற அந்த எக்ஸாக்ட் வார்த்தை இல்லாம இருக்கலாம், ஏன் இந்த தீமை இல்லாம இருக்கலாம், ஆனா அது பல விதத்தில் இருக்கும். ஏப்பா இந்த சூழ்நிலை, எப்போ நமக்கு விமோசனம் கிடைக்கும், நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா, இதெல்லாம் சீக்கிரம் முடிவுக்கு வராதா, அநீதிமான்கள் எல்லாம் யாராவது அவங்கள நீதியா விசாரிக்க மாட்டாங்களா, இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுனா இப்ப பார்த்துட்டுக்கிறதெல்லாம் தீமை. இந்த தீமை ஏன் அப்படிங்கறதுக்கு நமக்கு தெரியல, அந்த வருத்தம் சகோதர சகோதரிகள். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா இந்த தீமைகள்ல ஒரு பெரிய தீமை ரொம்ப ரீசெண்டா ரொம்ப அதிகரிச்சிருக்குது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இல்லைங்களா, இயற்கை சீற்றங்கள் என்ன மாதிரி நடக்குது இப்போ எல்லாம் கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. நியூஸ் பேப்பர் சும்மா படிக்காதீங்க, அதில் இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு படிக்காதீங்க, இதெல்லாம் கூர்ந்து கவனிங்க. இதெல்லாம் அடையாளங்கள் பைபிள்ல பார்த்தா எவ்வளோ இயற்கை சீற்றங்கள்னா, சர்வசாதாரணமா வெள்ளம் வருது, சர்வசாதாரணமா பூமி அதிர்ச்சி வந்துடுது. நேற்று வரைக்கும் கோடீஸ்வரர் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸுக்கு சொந்தக்காரர், பூமி அதிர்ச்சி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அவ்வளோ கோடீஸ்வரர் நடு ரோட்ல தான் தூங்குறார், என்ன ஆகுறது தெரியுதில்ல. அப்படியே பிணங்கள் உள்ளா இருந்து தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு அப்படியே அந்த நகரம் முழுக்க போயிடுது. இதே பூமி எதிர்ச்சி கொஞ்சம் கடலுக்குள்ள வந்துச்சுன்னா தெரியுமே உங்களுக்கு என்ன வரும், சுனாமி. இது எப்ப கேட்டோம் இந்த வார்த்தை, 2003 முதல்ல கேட்டோம் நினைக்கிறேன். அப்ப வந்துச்சு ஒரு சுனாமி, 2 லட்சம் பேர் செத்தாங்க. 2 லட்சம் பேர்னா 2 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும், சும்மா இல்ல. எப்படி மிதந்துட்டு இருந்துச்சு அந்த சரீரங்கள் சடலங்கள், உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. ஏன், ஈரோட்ல போஸ்டர்ஸ் ஒட்டினாங்க, கடவுளே உனக்கு கண் இல்லையா, எல்லா கோவம் அவர் மேல. ஜனங்களுடைய அந்த கேள்வி அதுதான் நாம் இன்னைக்கு கேட்கிறோம், அது நியாயம் தப்பில்ல, கேட்கிறாங்க அவங்களுக்கு பதில் வேணும், ஏன் இப்படி நடக்கணும், என்ன பாவம் செஞ்சிட்டாங்க, ஆண்கள் பெண்கள் வயசுல மூத்தவர் சின்ன குழந்தைகள் எந்த வித்தியாசம் கிடையாது, அப்படியே அள்ளிட்டு போயிடும். தான் சமீபத்தில் வந்துச்சு, மறுபடியும் போன வாரம் இந்தியா டுடே வாங்கி வாசிக்கலான்னு பார்த்தோம், அதுல ஃபேசிங் பேஜ்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு ஜப்பான் பெண்மணி கர்ச்சீஃப் வச்சுட்டு, நீங்க யாராவது பார்த்திருப்பீங்க, கர்ச்சீஃப் வச்சுட்டு தன் வாய் அவங்க மூடி இருக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா அந்த 2 கண்கள்ல ஒரு மிரட்சி, அந்த 2 கண்கள் கலங்கி இருக்குது தண்ணி, அப்படியே ஒரு கண் மாத்திரம் அந்த கண்ணீர் அப்படியே லீக் ஆயிட்டு இருக்குது, அது போதும். அது ஒரு தேசத்தினுடைய அடையாளம், ஜப்பான் அவ்வளவுதான். அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சூழல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல பாருங்க, அதே சமயத்தில் நியூக்ளியர் ரேடியேஷன் சொல்றாங்க, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் வெடிச்சிடுது, எங்க பாரு கதிர்வீச்சு ஆயிடுது, அது மாடுகளை பாதிக்கிறதுனால அது மாடு தரக்கூடிய அந்த பால் கூட குடிக்க கூடாது, குழந்தைகளுக்கு பால் இல்லாத கட்ட சூழல் உருவாயிருக்கு. முந்தானே நியூஸ் பேப்பர்ல தமிழ்ல கூட பார்த்தோம், நாமோ குழி தோண்டி வண்டியில கொண்டு போய் பால்கள் பாலையெல்லாம் குட்டுறாங்க. என்ன ஆயிட்டு இருக்குது இது? எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், வீடுகள் இழந்துட்டாங்க, நிலம் இழந்து போயிட்டாங்க, அன்றாட வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறி ஆயிடுக்குது, தெரியல. பாருங்க, நமக்கு என்னன்னா அது சம்பவிச்ச உடனே எஸ்எம்எஸ் வந்த உடனே ஸ்க்ரோலிங் நியூஸ், அப்புறம் கொஞ்சம் டீடைல் நியூஸ், அப்புறம் அந்த நியூஸ் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு படிக்க படிக்க நாலாவது நாள் அது பரிச்சயம் ஆயிடும். என்ன சுனாமி போன வாரம்? அந்த சுனாமி அவ்வளவுதான். ஆனா சகோதர சகோதரிகளே, நாம அங்க இருந்தோம்னா விஷயம் வேற. நம்ம கூட இப்ப என்ன ஆயிடுக்கும்னா, நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை புதர், ஏன் இந்த தீமைன்னு இல்ல, நான் யோசிக்கிறதே இல்லை புதர், யாரும் சொல்லலாம். ஏன்னா எப்ப பார் அதுக்குள்ளேயே இருக்கிறோம், இப்போ பழகி போயிருக்குது. ஆமா, இது நடக்குது தானே இருக்கு, ஏன் புதுசா கேட்கணும்? அவ்வளவு தீமை ஆயிட்டு இருக்குது சகோதர சகோதரிகளே. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், என்ன பால் செஞ்சிட்டாங்க ஜனங்கள், தேவன் தான் இந்த பூமியில அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. சாதாரண வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு, திடீர்னு இயற்கை சீற்றம்ங்கிறாங்க, வாழ்க்கையே சூன்யம் ஆகி போயிடுது, கிட்டத்தட்ட பித்து பிடிச்சு போன நிலைமைக்கு போயிடுறாங்க. கவர்மெண்ட் திண்டாடுது, எப்படி இதை சரி கட்டுவோம்? ஆனா அங்க நடந்த விஷயம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே கூட அங்க பாதிக்குது. ஏதோ உதவிகள் எல்லாம் செய்யறோம், பரவாயில்ல இருக்கட்டும், பொருள் டிரெஸ் பணம் செய்யலாம், உயிர் போன உயிர், இப்போ 21,000 எவ்வளவோ போயிடுக்கிறாங்க இந்த சுனாமியில, போன உயிர் என்ன பண்ணுவார், யார் கொடுப்பா? ஒரு குடும்பத்தில் இந்த தலைவர் போயிருந்தா அந்த குடும்பம் என்ன கதி, என்ன பண்ண முடியும் அந்த குடும்பத்துக்கு? சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ரொம்ப தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள். ஆனா சிந்திக்கணும், சிந்திக்கிற மனுஷங்களுக்கு மனசுல அந்த கேள்வி வந்துடும், ஏன் இந்த தீமை தேவன் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க? அது மாத்திரமில்ல, சாதாரண வாழ்க்கையில பாருங்க பொழுது, பக்கத்து வீட்டில் திருட்டு போயிடுது, ஒரு மோசமான காரியங்கள் நடக்குது, ஒரு நல்ல தடியா இருக்கிற மனுஷங்க எல்லாரையும் வந்துட்டு கொஞ்சம் பணபலம் இல்லாட்டி கொஞ்சம் என்ன சொல்றது கும்பல் சேர்த்துட்டா போதும், அவர் பெரிய தாதா ஆயிடுவாங்க. அவர் லோக்கல் ஏரியா முழுக்க அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான், அவர் வச்சது தான் சட்டம், அவங்க பிடிக்குள்ள எத்தனையோ ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பாக்குறோம், இவங்க கொலையும் பண்ணுவாங்க, கற்பழிப்பு பண்ணுவாங்க, கொள்ளையும் பண்ணுவாங்க, போலீஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்கும், அவங்க ஒன்னும் பண்ணவும் முடியாது, எல்லாம் கண்ணு முன்னாடியே பாக்குறோம். இதெல்லாம் இன்றைய காலத்தினுடைய லைஃப் ஸ்டைல் ஆயிடுக்குது நம்மை சுற்றி. ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எப்ப வரும் சகோதர சகோதரிகளே? அதுதான் நாம உங்கள் முன்பு வைக்கிறோம், ஏன் இந்த தீமை? அதுதான் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனசுல வரக்கூடிய அந்த கேள்வி, ஏன் இந்த தீமை? பச்சை குழந்தைங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? தேசங்கள் யுத்தம் பண்ணுது, ஜனங்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? ஏதோதோ இயக்கங்கள் ஏதோதோ கொள்கைக்காக புரட்சி பண்றாங்க, ஆனா பாதிக்கப்படுறது ஜனங்கள், ஜனங்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? திடீர்னு வினோதமான நோய்கள் வந்து லட்சக்கணக்கான பேரை கொலை செய்து, ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, யுத்தங்கள் நடக்குது, என்ன காரணம், ஏன் இந்த தீமை சகோதர சகோதரிகளே? சோ இதெல்லாம் கோடான கோடி பேருடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சகோதர சகோதரிகளே. இதுக்கு பதில் இல்லையா? அதுதான் நாம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். சோ இது எப்ப ரொம்ப தீவிரமாயிடுது நமக்கு அப்படின்னா, தேவன் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏன் அவர் எதுவும் ஒரு தீர்மானத்துக்கு வரமாட்டாரா, ஒரு முடிவு செய்ய மாட்டாரா, ஒரு பதில் சொல்ல மாட்டாரா? அவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் தான் அனுமதிச்சுட்டு இருக்கிறாரா, அவர்னால் இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாதா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அங்க வரும். அப்புறம் இது எதுக்காகத்தான் தேவன் அனுமதிக்கணும்? அதான் இந்த போஸ்டர்னுடைய விளக்கம். கடவுளே, உங்களுக்கு கண்ணில்லையான்னு ஜனங்கள் கேட்கறாங்க. நான் உங்களுக்கு கேட்கறதுக்கு தெரியல, ஆனா அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. கடவுளே, நீங்க இருக்கிறீங்க, நீங்க தான் இதெல்லாம் உண்டு பண்ணிருக்கிறீங்க, உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம், இப்படியெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களே, ஒன்னும் பண்ண மாட்டீங்களா? அதுதான் ஜனங்களுடைய அந்த கேள்வி. சகோதர சகோதரிகள் எல்லாருடைய இருதயத்திலையும் இருக்குது. அதான் நாம சொன்ன பாருங்க, ஒருவேளை இல்லாட்டி மற்றவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு செய்தியா தான் இதெல்லாம் தோணுது. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன தீமை வரும் பொழுது தெரியும், நம்மளும் கதறுவோம் தேவனுக்கிட்ட. ஆனா நிறைய பேர் இந்த கேள்விக்கு பதில் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு தீர்க்கமான பதில் கிடைக்கலங்க பொழுது நிறைய பேர் முடிவுக்கு வந்துட்டாங்க, கடவுள் எல்லாம் ஒருத்தருமே இல்லப்பா அப்படி சொல்றாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க இந்த கேள்விகளுக்கு அவங்களுக்கு திருப்திப்படுத்தும் வகையில ஒரு ஒரு பதில் கிடைக்கிறது இல்ல. இறுதியா என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா, கடவுள் என்றெல்லாம் யாருமே அங்க இல்ல. ஏன்னா ஒரு வேலை இருந்தா அவர் ஏதாவது செய்திருக்கணுமே, அவர் எதுவுமே செய்யறதே இல்லையே, அப்ப கடவுள் ஒருத்தர் இல்ல. அந்த முடிவுக்கு அவர்கள் வந்துருது அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நாம கேட்கிற கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன பாருங்க. இன்னைக்கு இதெல்லாமே இந்த கேள்வி இன்னைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பார்வையில நம்ம கேட்கிறோம். ஆனா இந்த ஜனங்கள் மாத்திரம்தான் இந்த கேள்வி கேட்டாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். பைபிள்ல போய் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் கூட இதே கேள்வி மனதுக்குள்ள இருந்துச்சு. அவங்க காலத்துல நடந்த தீமைகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க தேவன் கிட்ட உரிமையா கேட்டாங்க, தேவனே ஏன் இந்த தீமை கேட்டிருக்கிறாங்க. நம்ம சில தீர்க்கதரிசிகள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு முதல்ல பிரசங்கி எடுங்க. எட்டாம் அதிகாரம் 16-17 வாசிங்க.
நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறுக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன்.
பாருங்க, இது அந்த ஞானி சாலமோன் எழுதுறார். நான் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் குறிச்சு யோசிச்சு பார்த்தேன், முடியல. அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது. நான் யோசிச்சிருக்கிறார் அப்படின்னா அவருக்குள்ள கூட அந்த தேடல் இருந்திருக்கு, அந்த கேள்வி. ஆனா அவருக்கு அங்க ஒரு திருப்தியான பதில் அங்க கிடைக்கல, ஒரு முடிவுக்கு அவரால் அங்க வர முடியல. நாம அங்க பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, பொறுமைக்கு ரொம்ப பெரிய ஒரு உதாரணமா இருந்துட்டாரு நம்ம யோபு. அவரு வாழ்க்கையில கூட நிறைய தீமை எல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கதை. அவரு கூட இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். வசன வாசினி யோபு 10:3
நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றா இருக்குமோ.
பாருங்க, தேவன் கிட்ட அவர் என்ன கேட்கிறார் பாருங்க. தேவனே, இதெல்லாம் அனுமதிச்சுட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்குமா, உங்க பார்வையில இது சரியாத்தான் தோணுதா அப்படின்னு. என்னன்னா, ஏன் இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டிருக்கிற தீமை? அதுதான் அங்க யோபு கூட அங்க தேவன் கிட்ட அங்க கேட்கிறார். கிட்டத்தட்ட இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த கேள்விகள் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய மனுஷர்கள் கேட்கிறாங்க. புரியல அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கையில அவங்களை சுற்றி நடக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் நடக்குது, அவங்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஆனா பதில் அவங்களுக்கு கூட அங்க கிடைக்கல, அவங்களுக்கு கூட கிடைக்கல. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் பாருங்க, அவங்களுக்கும் கிடைக்கல. இன்னொருத்தர் நம்ம பார்க்கலாம், ஹாபக்கூக் தீர்க்கதரிசி, ஹாபக்கூக் 1:2
கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே, கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே,
கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உங்ககிட்ட நான் கேட்பேன்? நீங்கள் ரட்சிக்காமல் இருக்கிறீங்களே தேவனே, ஏன் இந்த தீமை, ஏன் இந்த கொடுமை, ஏதாவது நீங்க செய்ய மாட்டீங்களா கேக்குறாங்க பாருங்க. அங்க ஹாபுக்கு கேட்கிறார். அதே மாதிரி தாவீது கேட்கிறார் ஒரு இடத்துல, ஆச்சரியமா இருக்குது. அவர் என்ன மாதிரி போர்ஸ்ல கேட்கிறார் பாருங்க, சங்கீதம் 44:23
ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர், எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதரும்.
ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நீங்க விழித்துக் கொள்ளும். இவருடைய ரிப்போர்ட் என்னன்னா, தேவன் இதெல்லாம் அனுமதிச்சுட்டு பார்க்காம தூங்கிட்டு இருக்கிறார். என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாருன்னா, ஆண்டவரே என்ன பண்ணிருங்க, விழித்துக் கொள்ளும். ஆனா இதே தாவீது தான் 121 சங்கீதம் 3 வசனத்துல வசன வாசிங்க, அவர் தேவன் பத்தி என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார்,
உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்.
பாருங்க, உன்னை காக்கிறவர் உறங்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சில கஷ்டங்களை பார்த்து கேட்கிறார், தேவனே சீக்கிரம் என்ன பண்ணிடுங்க, விழித்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கும் இதே ஒரு சூழல் தான். இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவனுடைய மனிதர்கள், நீதிமான்கள். அவங்களுக்கு கூட இந்த கேள்வி மனதில் இருந்திருக்கு. ஏன்னா இந்த தீமைகள் பார்க்கும் போது, அனுபவிக்கும் பொழுது அவங்க தாங்க முடியறதில்ல. தேவன்கிட்ட கேட்கிறாங்க, தேவனே ஏன் அனுமதிச்சுட்டு இருக்கிறீங்க, பதில் சொல்லுங்க, எங்களுக்கு காரணத்தை வெளிப்படுத்துங்க. இதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆனா என்ன ஆச்சரியம், தேடினார்கள் தேடினார்கள், அவங்களுக்கு பதில் கிடைக்கல. ரொம்ப ஆச்சரியம் ஆயிட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சுத்தமாவே புரியல. ஏன்னா ஒரு இடத்துல தேவன் பத்தி வாசிக்கிறோம், ஹாபக்குக் 1:13 வசனம்,
தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன.
பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர்னா, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். தேவனுடைய குணாதிசயங்கள் ஒரு குணாதிசயம் இது. அவர் தீமை பார்க்க மாட்டார், அநியாயத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். அதனால்தான் இந்த தேவனுடைய மனுஷங்களுக்கு ஒரே கேள்வி, நம்ம தேவன் இப்படிப்பட்ட தேவனாச்சே, அப்புறம் ஏன் இவ்வளவு தீமை நடக்குது, அப்புறம் ஏன் இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் உலகத்துல பெருகி இருக்கு, ஜனங்கள் வந்துட்டு பாடுபடுறாங்க இதனால எல்லாம். வல்லமை உள்ள தேவன் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தரமாட்டாரா, இதுதான் ஜனங்களுடைய கேள்வி. சர்வ வல்லமை இருக்குது இல்லையா தேவனுக்கே. அவரும் அது மாத்திரம் இல்ல, அவர் அன்பே உருவான தேவன். வேற வசனம் எல்லாம் சொல்லுது, அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் ஏன் இதெல்லாம் அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த நீதிமான்கள் கூட தேவன் கிட்ட கேட்கிறாங்க, தேவனே ஏன் நீங்க இப்படியே இருக்கிறீங்க, ஏன் ரட்சிக்க மாட்டீங்க, ஏன் பார்க்காம இருக்கிறீங்க, ஏன் கேட்காம இருக்கிறீங்க, நீங்க தான் தீமையெல்லாம் பார்க்க மாட்டீங்களே, நீங்க தான் அநியாயம் எல்லாம் பொறுக்க மாட்டீங்களே, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, பதில் சொல்லும். இதுதான் அவங்களுடைய கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்வி. அவர்களே கேட்டெடுக்கும் பொழுது இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அங்க கேட்கறது தப்பில்லை. ஜனங்களுக்குள்ள கூட அந்த கேள்வி இருக்கு, நாம கூட பார்க்கிறோம். சமீபத்தில் கூட நாம் அந்த ஒரு பெரிய அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறோம், ஜப்பான் சுனாமி அது இது எல்லாம் பார்க்கும் போது நம்ம கூட தேவன் கிட்ட கேட்கிறோம், தேவனே ஏன் இந்த தீமை. சகோதர சகோதரிகளே, நிச்சயமா எனக்கு என்ன இருக்கணுங்க, ஒரு பதில் இருக்கணுமா இருக்காதா, இருக்கும் கண்டிப்பா ஒரு பதில் அங்க இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாம தான் அப்படியே வெக்ஸ் ஆயிடுறாங்க. மதர் தெரேசா கூட ஒரு முறை சொல்லிட்டாங்க தெளிவா, இந்த கஷ்டங்கள் தீமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தேவன் அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது சந்தேகமே வருது. அவங்களே சொல்றாங்க, ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து அங்க வந்திருந்து சகோதர சகோதரிக்கு. சோப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில், அதுதான் நம்முடைய பாடம். தேவன் ஏன் தீமையை அனுமதித்திருக்கிறார், நிச்சயமா இதுக்கு பதில் இருக்கு, ரொம்ப திருப்தியான பதில். ஆனா அந்த பதில் யார்கிட்ட தான் இருக்கணும், தேவன்கிட்ட தான் இருக்கணும், அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அப்ப ஏன் இதெல்லாம் நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க சகோதர சகோதரிகள். ஏன்னா தேவன் அங்க பேசுறார் வசன வாசிங்க, எரேமியா 33:3 வசனம்,
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
பாருங்க, இது தேவனுடைய வார்த்தை. அவரே நமக்கு என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க. ஆமா, பெரிய கேள்வி தான் உங்களுக்கு, பெரிய குழப்பம் தான், பெரிய கஷ்டம்தான், வேதனை தான், கவலைப்படாதீங்க. என்னை நோக்கி கூப்பிடுங்க. என்ன மாதிரி ஒரு இன்விடேஷன் பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனையே இந்த தீமை அனுமதிச்சீங்க, கொண்டு போய் கேட்கணும் அவர்கிட்ட. அது நல்லது, அது தேவன் கூட விரும்புறார். அது மாத்திரம் இல்ல, அவர் ஒருத்தர் தான் நமக்கு சொல்யூஷன், தீர்வு. அவர்கிட்ட போய் கேட்கணும். அது மாத்திரம் இல்ல, அவர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றார். அந்த வசனம் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வசனம் வாசிங்க, ஏசாயா 1:18 வசனம்.
வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தார்.
என்ன சொல்றார்? வழக்காடுவோம் வாருங்கள். தமிழ்ல கொஞ்சம் புவர் டிரான்ஸ்லேஷன் தான் சொல்லணும், சரியான படி அதையா மொழி பெயர்க்கல. இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க. கம் நவ் அண்ட் லெட் அஸ் ரீசன் டுகெதர். என்ன அருமையான ஒரு இன்விடேஷன், ரொம்ப அருமையான ஒரு அழைப்பு. யார்கிட்ட இருந்து? சர்வ வல்லமை உள்ள தேவன் கிட்ட இருந்து. யாருக்கு? இந்த மாதிரி கேள்வி உள்ள ஒவ்வொருத்தருக்கும், உங்களுக்கும் எனக்கும். என்ன சொல்றாருன்னா, வாருங்கள் என்கிட்ட. என்ன சொல்றாரு இங்கிலீஷ்ல? கம் நவ் அண்ட் லெட் அஸ் என்ன சொல்றது? நானும் நீங்களும் வாங்க, நானும் நீங்களும் லெட் அஸ் ரீசன் டுகெதர். நியாயமா ஆலோசிச்சு பார்க்கலாம். வாங்க, உங்களுடைய நியாயமான கேள்விகள், ஆதங்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மாதிரி ஒரு இன்விடேஷன்! ஆனா தமிழ்ல வந்து அது சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. வழக்காடுவோம் வாங்க, ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் இல்ல, இது வந்துட்டு ஒரு கலந்துரையாடல். வைங்க, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. ஓ, அப்படியா கேள்வி, பதில். தேவன் கூப்பிடுறாங்க. இந்த இன்விடேஷன் எவ்வளவு பெரிய இன்விடேஷன்! எந்த கேள்விக்குமே சகோதர சகோதரி, இந்த கேள்விக்கு மாத்திரம் இல்லை, இந்த வசனம் எல்லாம் மைண்ட்ல பஞ்ச் பண்ணி வைக்கணும். நீங்க எடுத்துட்டு போலாம், தாராளமா நீங்க எடுத்துட்டு அங்க தேவன் கிட்ட போலாம். இதே தான் கர்த்தர் இயேசு பூமியில வந்த போது வேற விதத்துல சொல்லிட்டார். இங்க சொல்லிருக்கிறா இல்லைங்களா, வாங்க ரெண்டு பேரும் ஆலோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. கர்த்தர் இயேசு எப்படி சொல்றாருன்னா, மத்தேயு 7:7 வாசிங்க.
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்.
ஆமா, பாத்தீங்களா, இங்க இவர் எப்படி சொல்லிட்டாருன்னா, கேளுங்க, நிச்சயம் கொடுக்கப்படும், தேடுங்கள், தட்டுங்கள், உங்களுக்கு கண்டடைவீங்க, உங்களுக்கு திறக்கப்படும். அது மாத்திரமில்ல, பின்னால் என்ன சொல்லிட்டாருன்னா, கேட்கிற எவனும் என்ன பண்றாரு, பெற்றுக்கொள்கிறான். என்ன மாதிரி வார்த்தை! யார் யாரெல்லாம் கேட்கறீங்களோ உங்களுக்கு என்ன, கண்டிப்பா பதில் அங்க கிடைக்கும். கர்த்தரேசு கூட அதே தான் சொல்லிட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு அழைப்பு இல்லைங்களா. சாதாரண அறிவில் குறைவுள்ள ஜனங்களாக நாம், நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள், பல விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கு. யார்கிட்ட போய் கேட்போங்கிற கவலை வேண்டாம். நம்ம விசுவாசிக்கிற தேவன் நம்ம கிட்ட சொல்றார், நீங்க தாராளமா என்கிட்ட வரலாம், வாங்க, நான் உங்களுக்கு கிளியரா நான் விளக்குறேன், உங்களுக்கு புரியாத எட்டாத காரியங்கள் கூட நான் சொல்றேன். கர்த்தரேசு கூட அதே தான் சொல்றாங்க, கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் உங்களுக்கு. ஆனா இது நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டாங்க. கர்த்தர் இயேசு சொன்னாரு, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். என்ன கேக்குறோம் நம்ம எல்லாம், என்ன கேக்குறோம் நாமோ? ஏன் இந்த தீமை கேக்குறோமா? ஐயோ, எனக்கு வேலை இல்ல, எனக்கு என்ன பண்ணுங்க, வேலை கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, எல்லாம் பூமிக்குரிய விஷயங்களா நாம கேட்டுட்டு இருக்கோம். அவசியமா? பூமிக்குரிய விஷயங்கள் பத்தி அங்க கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு 6:8 வசன வாசிங்க.
அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்.
பாருங்க, இந்த பூமிக்குரிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் தெரியும் தேவனுக்கு, அவர் தெளிவா அது செய்வார், அதுல ஒரு பிரச்சனை, ஒரு சந்தேகம் வேண்டாம். கர்த்தர் இயேசு ஒரு இடத்துல சொல்றார், அற்ப விசுவாசிகளே, அதுக்கும் இதுக்கும் கேட்டுட்டு எல்லாம் இருக்காதீங்க. நம்ம கேட்க வேண்டியது ஆவிக்குரிய விஷயங்கள். ஆனா அதுக்கு தான் ஒரு பெரிய அழைப்பு இருக்குது தேவன் சார்பில். வாங்க நம்ம வந்துட்டு உட்கார்ந்து ஆலோசிப்போம். சோ இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் இந்த தீமை அப்படிங்கிற கேள்வி, அதற்கு பதில் நமக்கு வேணும்னா நாம் தேவன் கிட்ட தாப்போம். தாராளமா நம்ம போலாம். நாம் எப்போ வருவோம்னு தான் தேவன் அங்க காத்துட்டுக்கிறார். நிச்சயம் நமக்கு அவர் பதில் சொல்வார். ஆனா எப்படி சொல்வார் தேவன், எப்படி நமக்கு பதில் சொல்வாங்க? நாம கேக்குறோம், இன்னைக்கு கேக்குறோம், இன்னைக்கு பதில் சொல்லுவார். ஆனா எப்படித்தான் சொல்லுவார்? அப்படியே வந்துருவாருங்களா? முன்னாடி அவருடைய வசனம், அவருடைய வசனம். அதனாலதான் வசனம் ஏசாயா 34:16 வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றும் குறையாது, ஒன்று ஜோடி எல்லாம் இருக்காது. நிச்சயம், கேரண்டி, போய் தேடுங்க. என்ன கேள்வி? போய் தேடுங்க, தேவன் உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு முயற்சி தான் நாம இன்னைக்கு பண்றோம். சோ இப்ப நாம முயற்சிய ஆரம்பிக்கலாம். சோ இந்த காரியங்கள், ஏன் இந்த தீமை என்று நாம் யோசிச்சு தேவனுடைய வார்த்தைகளை போய் தேடும் பொழுது ஒரு சில வசனங்கள் ரொம்ப ஆச்சரியமான பதில் நமக்கு தருது. ஆனா அந்த வசனங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பிரயாசம் பண்ணணும். அந்த வசனங்கள் என்னன்னா, பிரசங்கி 1:13 வசனம் வாசிங்க.
வானத்தின் கீழ் நடப்பது எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார்.
பாருங்க, அந்த கடும் தொல்லைகள் எல்லாம் என்ன சொல்றாரு, நான் வானத்துக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க என் மனதை செலுத்தினேன். செலுத்தும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயத்தான் புரிஞ்சிச்சு, இந்த கடும் தொல்லையெல்லாம் தேவன் எதுக்குத்தான் அனுமதிச்சிருக்கிறார்? மனுஷன், வசனவாசிங்க இந்த செகண்ட் பார்ட்,
மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில்,
மனுபுத்திரர் மனுக்குலம் இந்த கடும் தொல்லையில்
அடிபடும்படிக்கு தேவன் அதை
நியமிச்சிருக்கிறார். இந்த கடும் தொல்லை எதை குறிக்குதுன்னா, இப்ப நாம பேசணும் பாத்தீங்களா இன்ட்ரோடக்ஷன்ல, அத்தான தீமைகள், அத்தான தீமைகளையும் ஷார்ட்டா ஒரே வார்த்தையில சொல்றார். இந்த கடும் தொல்லைகள் எல்லாம் தேவன் எதுக்கு தான் நியமிச்சிட்டாங்கன்னா, மனுபுத்திரர் அடிபடும் படிக்கு. கொஞ்சம் வருத்தமா இருக்கு இல்லைங்களா, என்னது தேவன் இப்படி? ஆனா இங்க கூட டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் தான், சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல. அது அடிபடும் படிக்கு வரக்கூடாது, இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கு. This sore trial hath God given to the sons of men to be exercised therewith. அடிபடும் படிக்கு தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல எதுக்கு என்ன வருது? To be exercised, அது அவர்கள் அதுல அவங்க பயிற்சி பெறும், பெரும் படிக்கு பயிற்சி அடைவதற்கு இதை அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். அதே மாதிரி பிரசங்கி 3:10 வாசிங்க,
மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன்.
மனுபுத்திரர் பாடுபடும் படிக்கு தேவன் அவங்களுக்கு நியமித்த அந்த கடும் தொல்லையை கண்டேன். அந்த கடும் தொல்லை தான் இந்த தீமைகள். ஆனா எதுக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னா, மனுபுத்திரர் பாடுபடும் படிக்கு. இதே வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி தான் இருக்கு, ஐ ஹவ் சீன் த ட்ரவைல் தட் காட் ஹஸ் கிவன் டு த சன்ஸ் ஆஃப் மென் டு பி எக்ஸசைஸ்டு தேர்வித். அதுதான் எக்ஸசைஸ்டு, அதுதான் இங்கிலீஷ்ல வருது. அதாவது நான் பார்த்தேன், இந்த தீமைகள் எல்லாம் தேவன் ஏன் மனுஷங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த தீமைகள் மூலம் அவர்கள் பயிற்றுவிக்கப்படட்டும், அவர்கள் பயிற்சி பெறட்டும் அப்படின்னு அனுமதிச்சிருக்கிறார். அவர்கள் பயிற்றுவிக்கப்படுவதற்காக அவங்களுக்கு தேவன் அனுபவிச்ச தீமைகளை நான் பார்த்தேன். என்ன ஆச்சரியம், ஏன் இந்த தீமை அப்படி நாம கேட்டோம்னா, இந்த தீமைகள் எல்லாம், இந்த தீமைகள் அந்த பசி, பட்டினி, கொலை, கொள்ளை, இயற்கை சீற்றம், விபத்துகள், யுத்தங்கள், இயற்கை எல்லாமே, இந்த தீமை எல்லாம் மனுக்குள்ள ட்ரெயின் அப் ஆகட்டும், அவர்கள் பயிற்சி பெறட்டும், அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். அதான் அருமையான வார்த்தை. அவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்காக தேவன் அனுமதிச்சிருக்கிறார். இதுதான் முக்கியமான வார்த்தை சகோதர சகோதரிகள். ஏன் இந்த தீமை? இந்த தீமை மனுக்குலம் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அனுமதிச்சிருக்கிறார். ஆனா ரொம்ப கஷ்டமான பயிற்சி இது. சில பயிற்சி பாருங்க, காலையில நம்ம செய்வோம், உடற்பயிற்சி செய்வோம், செய்யும் பொழுது கஷ்டமா இருக்கும், மசில்ஸ் எல்லாம் அங்கங்க அப்படியே மசில் ஸ்கேட்ச் வரும், உள்ளுக்குள்ள லாக்டிக் ஆசிட் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு நீங்க நல்லா ஸ்ட்ரெயின் அப் பண்ணும் பொழுது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கை காலம் மடக்க முடியாது, எல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடி ஒரு நல்ல ஷேப்ல, ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், தொப்பையெல்லாம் இருக்காது. ஒரு பயிற்சி அது. ஆனா தெரியல, ஒருவேளை அதே போன்ற பயிற்சி இங்க. ஆனா விஷயம் இப்படித்தான் சொல்றார், மனுக்குலம் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளுவதற்காக, ஒரு முக்கியமான விஷயத்தை பயின்று கொள்வதற்காக இந்த கடும் தொல்லைகள், இந்த தீமைகள் எல்லாம் தேவன் வந்துட்டு அங்க அனுமதிச்சிருக்கிறார். அப்ப சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த தீமைகளை அனுமதித்திருக்கிறதுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் அங்க இருக்கு. தேவனுடைய திட்டத்தில் ஒரு நோக்கம் இருக்கு. தேவன் இந்த தீமைகளை அங்க அனுமதிச்சதற்கு சில விஷயங்களை மனுக்குலம் கற்றுக்கொள்ளணும். அந்த கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக இந்த தீமைகளுக்குள்ள மனுக்குலத்தை தேவன் அனுமதிச்சிருக்கிறார், அல்லது மனுக்குலத்துக்குள்ள இந்த தீமைய தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அது ஒரு நல்ல முடிவு கொண்டு வரும் மனுக்குலத்துக்கு. இப்ப எல்லாம் கஷ்டம்தான், ஆனா நிச்சயமா முடிவுல ஒரு நல்ல முடிவு இருக்கும், ஒரு சமாதானமான முடிவு இருக்கும், ஒரு சந்தோஷமான முடிவு இருக்கும். அதுக்காக அவர்கள் கற்றுக்கொள்ளணும் சில விஷயங்கள். அது கற்றுக்கொள்ளணும்னா இந்த தீமை அவங்கள் மீது அனுமதிக்கப்படணும். இதுதான் பார்க்கும். ஆனா அது உண்மை. இன்னொரு வசனம் வாசிக்கும் போது ரொம்ப அருமையான வசனம், ரொம்ப அருமையான காரியத்தை நமக்கு முன் கொண்டு வரும். அந்த வசனம் ஏசாயா 66:1 வாசிங்க.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி.
பாருங்க, கர்த்தர் சொன்னது என்னவென்றால், என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. என்ன இந்த வசனத்துல நாம புரிஞ்சிட்டோம்? உடனே மைண்ட்ல எப்படி பிக்சர் வருது? வானம் எனது சிங்காசனம். அப்ப தேவன் உட்கார்ந்திருக்கிறார் வானத்துல பெரிய சிங்காசனம் போட்டு. உடனே நெக்ஸ்ட் வார்த்தை என்ன வருது? பூமி எனக்கு பாதப்படி. அங்க இருந்து தேவன் கால் எங்க வரைக்கும் வருது? அப்படியே பூமி. அப்பா, தரிசனம் ஆயிடு நமக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த வசனம்? ஆனா தேவன் கிளியரா சொல்றார், கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. இங்கிலீஷ்ல தஸ் சேஸ் தி லார்ட், தி ஹெவன் இஸ் மை த்ரோன் அண்ட் எர்த் இஸ் மை ஃபுட் ஸ்டூல். ஃபுட் ஸ்டூல், பாதப்படி. என்னது ஃபுட் ஸ்டூல்? பாதப்படி. சகோதர சகோதரிகள், பஸ்ல கூட பாருங்க, நம்ம உட்காந்துருக்கிறோம் சீட்டு, அந்த சீட்டுக்கு முன்னால இன்னொரு சீட் இருக்கும். ஆனா அந்த சீட்டினுடைய கடைசியில ஒரு சின்ன என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பார் கொடுத்துருப்பாங்க, ஒரு 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 கம்பி. இங்க உட்காந்துருக்கிற நாம நமக்கால என்ன பண்ணணும்? அந்த கம்பி மேல வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு போனா கொஞ்சம் எப்படி இருக்கு? கொஞ்சம் சுகமா இருக்கும், பேக் பெயின் எல்லாம் வராது. ஒருவேளை முன்னாடி அந்த கம்பி இல்லாட்டி பஸ் மேலேயே நம்ம கால் வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போஸ்டர் சரி இருக்காது. ஆனா அந்த கம்பி இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வசதி. அது நம்ம என்ன சொல்லலாம்னா, கிட்டத்தட்ட அது ஃபுட் ஸ்டூல் நம்ம சொல்லலாம். இல்லாட்டி இது நல்லா சொல்லணும்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்ததை பார்த்தா நமக்கு வரும். ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்காசனத்துல உட்காருவாங்க, சிங்காசனத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய காலை அவங்க வைப்பதற்கு ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி ஒன்னு அவங்க வச்சிருப்பாங்க. அது ஒரு சின்ன நாற்காலி சொல்லலாம், இல்லாட்டி முக்காலி சொல்லலாம், ஒரு மூணு காலோ நாலு காலோ வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கும். சோ ராஜாக்கள் அந்த சிங்காசனத்தின் மேல வீற்றிருந்தாலும் அவர்களுடைய காலை வந்து அவர்களே அந்த சின்ன ஒரு ஸ்டூல் மேல அங்க வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர்த்தா உண்மையிலேயே என்ன சொல்லலாம்னா, பாதப்படி. பாதப்படி. அப்ப தேவன் பெரிய சிங்காசன வானத்துல போட்டிருக்கிறார், பூமி அவருக்கு ஒரு பாதப்படி மாதிரி இருக்குது. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? லிட்டரலா அதுதான் அர்த்தம் பாதப்படிக்கு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாதப்படி லிட்டரலா இல்ல, ரொம்ப ஆச்சரியம். இதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்குது. பாதப்படி, இந்த பூமி தேவனுக்கு பாதப்படி. ஆனா எந்த விதத்துல பாதப்படி? அவர் கால் வைக்கிற இடம் இல்ல, மாறாக அது எப்படிப்பட்ட பாதப்படினா, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இது அப்போஸ்தலர் 22:3 வாசிங்க.
நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு.
போதும், அப்போஸ்தல் பவுல் தன்னை பத்தி பேசுறார். பேசும்போது அங்க சொல்றார், நான் ஒரு யூதன், இந்த பட்டணத்தில் இருந்தேன், நெக்ஸ்ட் அங்க போய் கமாலியேல் பாதத்தருக நான் என்ன பண்ணேன். வசனம் என்ன வருது?
கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து.
கமாலியலின் பாதத்தருகே நான் வளர்ந்தேன். அப்போஸ்தல் பவுல் தன்னுடைய தன்னை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்றார்னா, நான் கமாலியலுடைய பாதத்தருகே வளர்ந்தேன். இங்கிலீஷ்ல ஐ வாஸ் பாட் அப் இன் தி சிட்டி அட் த ஃபீட் ஆஃப் கமாலியல். அவர் ஒரு பெரிய நியாயசாஸ்திரி, அவருக்கிட்ட இவர் கற்றுக்கொண்டார், பயிற்சி எடுத்தார். அதை அவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, நான் எங்க வளர்ந்தேன்னு சொல்றாரு, கமாலியேலினுடைய பாதத்தருக. சோ அப்ப அந்த பாதத்தரு, பாதத்துக்கு கீழே இருக்கிற அந்த இடம், பாதம் வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம், இங்க அப்போஸ்தல் பவுல் எப்படி சொல்றாருன்னா, அது ஒரு என்ன சொல்லலாம், என்ன இடம், கற்றுக்கொள்ளுகிற இடம், கற்றுக்கொள்ளுகிற இடம். நான் கமாலியேலினுடைய பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கிட்டேன், பாதத்தருகே உட்கார்ந்து நான் கற்றுக்கொண்டேன். அவர் படிச்ச சிஸ்டம் பத்தி சொல்றார் பாருங்க. பாதத்தருகே, பாதப்படி என்று வரும் பொழுது என்ன வருதுன்னா, அது ஒரு கற்றுக்கொள்ளுகிற இடம். அந்த காலத்துல இந்தியாவில் அந்த சிஸ்டம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ஸுக்கு போறாங்க, பள்ளிக்கூடம் போறாங்க, அங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க டீச்சருக்கு டெஸ்க் இருக்கு தனியா, குழந்தைங்களுக்கு டெஸ்க் இருக்குது. ஆனா பழைய காலத்துல அப்படி இல்லை. இந்தியன் சிஸ்டத்துல குழந்தைங்களாம் எங்க போகணும், டீச்சர் வீட்டுக்கு போகணும். அப்ப அதுக்கு என்ன சிஸ்டம் நாம சொல்லுவோம், குரு சிஷ்யர் முறை. குரு இருப்பார், டீச்சர் அவர் அவர் வீட்டில் தான் இருப்பார். படிக்கணும்னா அது ராஜாவுடைய பையனாவே இருந்தாலும் சரி, குரு வீட்டுக்கு தான் போகணும். அங்க போனா குரு மாத்திரம் சேர்ல உட்காந்துருப்பார், அங்க சீஷர்கள் எங்க உட்காந்துருப்பாங்க, குரு கிட்ட கற்றுக்கொள்றக்கே. அவருடைய காலுக்கு பக்கத்திலேயே கீழே உட்காந்துருப்பாங்க. சோ அவர் குரு, கற்று தருகிறவர், உட்காந்துருப்பார் சேர்ல. அவர்கிட்ட கற்றுக்கொள்கிறவங்க அவருடைய பாதத்துக்கு அருகே உக்காந்துருப்பாங்க. அருமையான ஒரு ஒரு உதாரணம் அந்த பாதப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுவதற்கு. அப்போ தேவன் சொல்றான், இந்த பூமி எனக்கு அப்படி இருக்கு, என்னுடைய வானம் என்று சிங்காசனம், ஆனா இந்த பூமி பாதப்படி, இந்த பூமி மனுக்குலம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம். பாத்தீங்களா, இந்த பூமியில மனுக்குலம் எல்லோரும் இருந்துட்டு தேவன் கிட்ட இருந்து சில விசேஷமான காரியங்களை கற்றுக்கொள்ள போறாங்க. அப்படி கற்றுக்கொள்ளுகிற இடமாக தேவனுக்கு இருக்குது இந்த பூமி. என்ன ஆச்சரியம் பாருங்க, நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையிலேயே தேவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நாம ஒண்ணு கற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த அனுபவங்கள் எல்லாம் மனுக்குள்ள வாங்கியிருக்கிறாங்க பல ஆயிரம் வருஷங்களா. இதெல்லாம் எதுக்குன்னா, தேவன் சொல்றார், அவங்க கற்றுக்கொள்ளட்டும் சில விஷயங்கள். ஆனா நான் இன்னும் அந்த சில விஷயங்களை நான் சொல்லல, கற்றுக்கொள்ளட்டும் இவங்க, இது அவங்க கற்றுக்கொள்ளுகிற இடம், என்கிட்ட கற்றுக்கொள்ளட்டும் அவங்க சில விஷயங்கள். இதுதான் தேவன் அங்க சொல்றார். சகோதர சகோதரி, எப்படி ஒரு ஸ்கூலுக்குள்ள போனா ஒரு ஒரு வித்தியாச வித்தியாசமான வகுப்புகள் இருக்கும், சின்ன குழந்தைங்க, வளரவங்க, பெரியவங்க, அது மாதிரிதான். பாருங்க இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, கொஞ்சம் சுத்தி மூத்தியும் பாருங்க, சின்னவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, வயசுல ரொம்ப மூத்தவர் இருப்பாங்க, சின்னவங்க கூட இருப்பாங்க. சோ நாம எல்லாம் கத்துட்டு இருக்கோம் தேவன் கிட்ட. ஆனா என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம், அது தொடர்ந்து இந்த பாடத்துக்குள்ள நாம அங்க வருவோம் சகோதர சகோதரிகளே. ஆனா சகோதர சகோதரிகளே, இதுதான் விஷயம். ஏன் இந்த தீமைகள் பூமியில, நாம வேதத்துல போய் தேடி பார்க்கும் பொழுது தேவன் இத மனுக்குலத்துக்கு நியமிச்சிருக்கிறார். எதுக்கு நியமிச்சிருக்கிறார், மனுக்குலம் பூமியில இருந்து அது அவங்களுடைய கற்றுக்கொள்ளுகிற இடமா இருக்கு, அங்க இருந்து என்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கொள்ளட்டும், அதுக்கு நான் இதெல்லாம் அவங்க மேல அங்க அனுமதிச்சிருக்கிறேன். என்ன எதுன்னு தெரியாம இருந்தாலும் இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வரலானா, ஏன் தேவன் இவ்வளவு கஷ்டம் பண்ணிடுக்கணும் நமக்கு? நாம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக இவ்வளவு கொடுமையான அனுபவங்களை தேவன் எதுக்கு தரணும் இல்லைங்களா? அந்த விஷயங்கள் எல்லாம் அவரே என்ன பண்ணிடலாம், நம்ம மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடலாம் இல்லைங்களா? ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு நீ இது மாத்திரம் செய், அதெல்லாம் செய்யாத, இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை மாத்திரம் நம்ம மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணி நம்ம தேவனுக்கு விரோதமான எந்த காரியங்களையும் செய்யாத படிக்க தேவன் நம்மளை என்ன பண்ணிடலாம், நம்மளை உருவாக்கி இந்த பூமியில விட்டுடுக்கலாம்ல. அப்படி இல்லாம இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான முறை, இந்த முறையில நாம கற்றுக்கொள்ளணும்னு தேவன் அங்க நம்ம இடத்துல விரும்புறார். ஒரு கேள்வி எழும்பலாம், நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரோ தேவன், அது இவ்வளவு கஷ்டமான விதத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை ஏற்கனவே நம்ம புத்தியில திணிச்சு நம்மளை இந்த பூமியில விட்டுடுக்கலாமே. இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு நிறைய கோடி ஜனங்கள் செத்து போய் நாம ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளணுமா? இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேள்வி வரலாம். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவன் அப்படி செய்திருந்தா மனுஷங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? இதுதான் செய்யணும், அதை நான் செய்ய மாட்டேன், இப்படியே நம்மளை ப்ரோக்ராம் பண்ணி தேவன் பூமியில விட்டான்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? ரோபோட் மாதிரி தான் இருந்திருப்போம் இல்லைங்களா? ரோபோட்னா உங்களுக்கு இன்னைக்கு நல்லா தெரியும், எந்திர மனிதர்கள் மாதிரி அங்க இருந்திருப்போம். ரோபோட்டா தானே பண்ணும். வெளிநாடுகள் நல்லா அந்த கலாச்சாரம் வந்திருக்குது, அங்கெல்லாம் போய் நம்ம கதவு தட்டினோம் காலிங் பெல் அனுப்பிச்சோம்னா ரோபோட் தான் திறக்குது சொல்றாங்க, தெரியல. அதுவே நம்மள வெல்கம் பண்ணி உட்கார வைக்கும், உட்கார வச்சுட்டு என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா, மெனு கூட கேட்கும். சொன்னோம்னா அது வந்து கொடுத்துட்டு அமைதியா போய் நின்னுக்கும். இன்னும் சில எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் செய்யற அளவுக்கு ரோபோட்ஸ் உருவாயிட்டு இருக்கு. சோ ஒருவேளை தேவன் மனுஷனை, நீ இது மாத்திரம் செய்ப்பா, அது உனக்கு நல்லது, வேற எதுவும் நீ செய்ய வேண்டாம், அவ்வளவுதான், அப்படி ப்ரோக்ராம் பண்ணி பூமியில விட்டுருந்தாருனா சகோதர சகோதரிகளே, நாம வந்துட்டு ஒரு அடிமைகள் மாதிரி சுயமா சிந்திச்சு நம்ம விருப்பத்தின்படி அதை செய்யலாம் இதை செய்யலாம் அந்த வாய்ப்பெல்லாம் இருக்காது. இது இதுதான் செய்யணும்னு தேவன் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறார், அப்படியே நம்ம ஜடம் மாதிரி அங்க சுத்திட்டு இருப்போம். இது தேவனுக்கு கஷ்டங்களா? மனுஷனே செய்யறார் ரோபோட், தேவன் செய்யறதுக்கு கஷ்டமா? ரொம்ப சுலபமா செஞ்சிருப்பார், ஆனா தேவன் வந்து அப்படி செய்யல. பாருங்க, தேவன் மனுஷனை எப்படி செஞ்சிருந்தார்னா, சிருஷ்டித்திருந்தார்னா, வசன வாசிங்க ஆதியாகமம் 1:28.
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டுகொள்ளுங்கள்.
பாருங்க, ஆண்டுகொள்ளுங்கள் அப்படி வச்சிருக்கிறார். அப்படின்னா முதல் மனுஷன் ஆதாம் பூமியின் மீது ராஜா, ராஜா வாக்க மனுஷனை தேவன் சிருஷ்டிச்சு வச்சிருந்தார். ஒருவேளை அந்த ராஜாவை இந்த மாதிரி இது மாத்திரம் செய், அதெல்லாம் செய்யாத அப்படி தேவன் சொல்லியிருந்தார்னா அவர் வந்துட்டு ஒரு ஒரு ரோபோட் ராஜாவா தான் இருந்திருப்பார், ஒரு அடிமை ராஜாவா இருந்திருப்பார். சுயமாக சிந்திச்சு செயல்படும் வாய்ப்பெல்லாம் அங்க இல்லாம சும்மா தேவன் விரும்புறது மாத்திரம் செஞ்சுட்டு அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ரோபோட் ஆகத்தான் அங்க இருந்திருப்பார். சகோதர சகோதரிகள் பாருங்க, இந்த ரோபோட் வந்துட்டு வேலையை நல்லா செய்யும், அவ்வளவுதான், நம்ம சொன்ன வேலைய நல்லா செய்யும். மற்றபடி அதுகிட்ட நம்ம வேற ஏதோ விசேஷம் எல்லாம் நம்ம அங்க பார்க்க முடியாது. நம்ம வீட்லயே கூட சின்ன சின்ன ரோபோட்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஆனா சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கணும், தேவன் மனுஷனை அப்படி சிருஷ்டிக்க அவர் வந்துட்டு அங்க விரும்பல. மனுஷனை எப்படி சிருஷ்டித்திருந்தார்னா, தமது சாயல்ல தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்திருந்தார். தமது சாயல்களும் போது தமது ரூபத்தின் படிங்க பொழுது அவருக்குள்ள இருந்த எல்லா குணலட்சணங்களையும் நமக்குள்ள வச்சிருந்தார் தேவன். அந்த குணலட்சணங்கள் ஒரு முக்கியமான குணலட்சணம் என்ன தெரியுங்களா? இங்கிலீஷ்ல சொன்னா ஃப்ரீ மாரல் ஏஜென்சி. அப்படின்னா சுயமாக சிந்திச்சு செயல்படக்கூடிய உரிமை தேவன் அவர்கிட்ட இருக்கு. அவர் எதுக்கும் யார்கிட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, சுயமாக சிந்திச்சு செயல்படுவார். அந்த சுதந்திரம் இருந்துச்சு. தமிழ்ல இன்னொரு வார்த்தை சொன்னோம்னா சுயாதீனம், லிபர்டி இருந்துச்சு. அதை அப்படியே யாருக்குள்ள வச்சார்? தன்னை போலவே சிஸ்தித்த அந்த மனுஷனுக்குள்ள தேவன் வச்சார். மனுஷன் கிட்ட மிக முக்கியமான குணலட்சணம் என்னன்னா அந்த சுயாதீனம். அது இல்லாட்டி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசக்கூட மாட்டோங்க. அது அவ்வளோ விசேஷமான குண லட்சணம். அதனால தான் நம்ம மனுஷங்க, நமக்கு சுயாதீனம் இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி சிந்திக்கலாம், நம்ம நினைச்சதோ பேசலாம், நம்ம நினைச்சபடி நம்ம செயல்படலாம் ஒரு ஒருத்தருக்குள்ள. அதனால தான் அந்த தனித்துவம் இருக்குது, இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. நான் சிந்திக்கிற மாதிரி நீங்க சிந்திக்க மாட்டீங்க, அதனால எனக்கு நீங்க ஸ்பெஷல், உங்களுக்கு நான் ஸ்பெஷல். ஒரு ஒருத்தருக்குள்ள இந்த சுயாதீனம் தேவன் வச்சிருந்தார். ஒருவேளை அதை எடுத்திருந்தாருனா அது ரோபோட், ரோபோட்ல ஒரு விஷயம் இல்ல. பாருங்க, வீட்டுல கிரைண்டர் இருக்குது, கிரைண்டர் கூட என்ன தான், என்ன சொல்ல, நாம சின்ன ரோபோட் தான் நாம சொல்லலாம். அது நமக்கு வாங்கினதுல இருந்து எவ்வளவு உழைக்குது பாருங்க. ஆனா அது வந்துட்டு மக்கர் ஆயிடுச்சுன்னா நாம ஏதாவது வருத்தப்படுறோமா? ச்சே, எவ்வளோ நமக்காக எவ்வளோ உழைச்ச கிரைண்டர் இப்ப போய் சிக் ஆயிடுச்சே, நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறோமா? அதுக்கு தடவை கொடுக்குறோமா? ஆயின்மெண்ட் போடுறோமா? நல்லா கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல கொடுத்தா அவன் இன்னும் ரெண்டு தட்டு தட்டுவா, அப்புறம் ஓடாம இருந்தது ஒழுக்கமா ஓடும், அவ்வளவுதான். ஆனா ஒரு குழந்தை எடுங்க, குழந்தை பாருங்க. ஒரு குழந்தையை வந்து ஒரு ரோபோட்டோட கம்பேர் பண்ண முடியுமா? என்னதான் உங்களுக்கு ஒரு ரோபோட் இங்கிலீஷ்ல பேசி உங்களை வரவேற்று காஃபியா டீயா எல்லாம் கொடுத்தா கூட ஒரு குழந்தைய கொஞ்சம் போது இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு ஒரு ரோபோட் கிட்ட வருமா? வராது. இந்த குழந்தை பாருங்க எவ்வளவு சந்தோஷமா. ஒருவேளை நம்ம குழந்தை ரோபோட் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. காலையில 5 மணிக்கு அம்மா பசி, அம்மா பசி, அம்மா பசி, நல்ல ஒரு புட்டி பால், 1.5 புட்டி பால் கொடுத்தா சாப்பிட்டுட்டு அமைதியாயிடும். நைட் அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு மறுபடியும் அம்மா பசி, அம்மா பசி, அம்மா பசி. அதுவா எதுவும் செய்யாது, அதுவா அழுகாது, அதுவா இங்க எங்க புரண்டு படுக்காது, குறும்பு பண்ணாது, அங்க ஓடாது, இங்க ஓடாது, நம்ம மூஞ்சியும் வந்துட்டு பரண்டாது, எதுவுமே பண்ணல. இப்படி ஒரு குழந்தை ஆனா 3 வேளை நல்லா கரெக்டா கத்துது, பால் கொடுத்தா நல்லா குடிக்குது. அப்படின்னா அந்த குழந்தை உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா? இருக்காதுங்களா? நொந்து போயிடுவது என்னது இது? அப்படி இது நான் பெற்றதா? அப்படி கேட்போம்மோ, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு டவுட் வந்துடும். சரி, என்ன பாருங்க, அப்ப குழந்தை கிட்ட நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு பிணைப்பு இருக்கணும்னா அந்த குழந்தை கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்கணும். குழந்தைனா எந்திரிக்கணும், அங்க ஓடணும், இங்க ஓடணும், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பக்கத்து வீட்டுல சொல்லும் போது ரொம்ப சொல்லுவோம், குழந்தையா இது, ஒரு வேலை செய்ய விடுறது இல்ல, ஒரு சீரியல் பார்க்க விடுறது இல்ல, ரொம்ப தொந்தரவு பண்ணுது அங்க போது. ஆனா ஆக்சுவலா அது வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் மாதிரி சொல்ல மாட்டோம், நம்ம குழந்தைய பத்தி ஒரு பெருமிதம் நமக்குள்ள, அதை நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம், இன்டைரக்டா சொல்லுவோம். சோ இந்த குழந்தை இப்படி எல்லாம் செய்துன்னு வருத்தப்படுறவங்க திடீர்னு ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, அது எதுவுமே செய்யலன்னா என்ன ஆயிடுறாங்க, பதறி போயிடுவோம். சே, நம்ம குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு, தூக்கிட்டு போடு ஹாஸ்பிட்டலுக்கு. சோ இப்போ சகோதர ஒரு ஜஸ்ட் ஒரு வித்தியாசம் காண்பிக்கிறேன். சுயாதீனம் உள்ள மனுஷங்க கிட்ட இருக்குது பாருங்க விசேஷம். சுயாதீனம் உள்ளவங்க கிட்ட, சுயாதீனமே இல்லாத ஒரு மெஷின் நீங்க பாத்தீங்கன்னா அது மெஷின் அவ்வளவுதான், அதுகிட்ட ஒரு ஸ்பெஷல் இல்ல. தேவன் நம்மளை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார், அந்த சுயாதீனம் வச்சுட்டு அங்க சிருஷ்டிட்டு இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். சோ அது ரொம்ப விசேஷம். ஆனா என்னன்னா சகோதர சகோதரிகளே, ஒரு பிரச்சனை இருக்கு. எப்ப தேவன் இந்த சுயாதீனத்தை நமக்குள்ள வச்சுட்டாரோ ஒரு பெரிய பிரச்சனைய மனுஷன் சந்திச்சு ஆகணும். ஏன்னா இந்த உலகத்துல 2 சக்திகள் இருக்கு, ஒன்னு நன்மை, இன்னொன்னு தீமை, ரெண்டே சக்திகள் தான். இந்த 2 சக்திகள்ல எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவிச்சோம். நன்மை அப்படிங்கிற அந்த சக்திக்கு நம்மை நம்ம உட்படுத்தி கொண்டோம்னா அதனுடைய விளைவாக சந்தோஷம், சமாதானம், சௌக்கியம், நித்திய ஜீவன் நமக்கு இருக்கும். ஆனா தீமைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா வலி, வேதனை, கண்ணீர், மரணம், துக்கம், இது வரும். சோ இப்போ மனுஷனுக்குள்ள சுயாதீனத்தை வச்சு தேவன் சிருஷ்டித்து விட்டார். இப்ப மனுஷனுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு, நல்ல வழியா கெட்ட வழியா, நன்மையா தீமையா. இதை மனுஷன் என்ன பண்ணணும், தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி இவர் தேர்வு செய்யணும், நல்லதா கெட்டதா, இது அவர் தேர்வு செய்யணும். இப்போ இந்த ஒரு சூழல்ல தான் மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார். இப்ப மனுஷன் முடிவு செய்யணும், எப்படி முடிவு செய்வார், எப்படி மனுஷன் முடிவு செய்வார் பாருங்க. ஒரு விஷயம் முடிவு செய்யணும்னா நமக்கு என்ன சொல்லலாம், இது செலக்ட் பண்ணலாமா, அது செலக்ட் பண்ணலாமா? உதாரணத்துக்கு நான் வேற மாதிரி கேட்கிறேன், நீங்க இங்கிருந்து எங்கேயாவது டிராவல் பண்ண போறீங்க. சோ உங்ககிட்ட உங்க ஆபீஸ் கேக்குது, எதுல நீங்க டிராவல் பண்ண விரும்புறீங்க? ட்ரெயின்ல போகணும்னு விரும்புறீங்களா இல்ல பிளைட்ல போகணும் விரும்புறீங்களா? உங்க ஆபீஸ்ல இருந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க, சூஸ் பண்ணுங்க ட்ரெயினா பிளைட்டா. இப்ப நாம என்ன பண்ணணும், முடிவு செய்யணும். பாருங்க, ட்ரெயின் அப்படின்னு நாம எடுக்கணும்னா நமக்கு எதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், எதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ட்ரெயின் சூஸ் பண்றதுக்கு எதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ட்ரெயினை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ட்ரெயின்ல போனா என்ன நல்லது என்ன கெட்டது, அதுல என்ன சௌகாரியம் என்ன அசௌகாரியம், ட்ரெயினை பத்தி ஓரளவுக்கு நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். அதே சமயத்துல ட்ரெயினை பத்தி மாத்திரம் தெரிஞ்சா பார்த்தாது, எதை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், அந்த பிளைட் பத்தி கூட தெரிஞ்சிருக்கணும். பிளைட்ல விமானத்துல போனா அது என்ன நல்லது என்ன கெட்டது இதைய பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ ட்ரெயினா அல்லது விமானமா நம்ம தீர்வு செய்யணும்னா ட்ரெயினை பத்தியும் நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும், விமானத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும். இது ரெண்டே பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தா தான் ரெண்டுல எது நமக்கு சிறந்ததுன்னு முடிவு பண்ணி அந்த சிறப்பான என்ன பண்ண முடியும், நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா இல்லையா இந்த ஒரு கொள்கை? கண்டிப்பா அதுதான். ஒரு விஷயத்தை நாம தேர்வு செய்யணும்னா அந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே நன்கு அறிமுகம் உள்ளவங்களா நாம் இருக்கணும், அந்த விஷயம் நமக்கு பரிச்சயமான விஷயமாக அங்க இருக்கணும். அப்படி இருந்து எடுக்கிற முடிவு தான் ஒரு நல்ல முடிவா இருக்கும், ஒரு சரியான முடிவா இருக்கும். மற்றபடி நாம் எடுக்கிற முடிவுகள் அது நல்ல முடிவு என்று நாம் அங்க சொல்ல முடியாது சகோதர சகோதரிகளே. அப்போ மனுஷன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அங்க சிருஷ்டிக்கப்பட்டுட்டார். சோ தேவன் சுயாதீனம் வச்சுட்டாங்க, ஆனா அவருக்கு முன்னால நன்மை தீமை இருந்துச்சு. இப்ப மனுஷன் வந்து என்ன பண்ணணும்னா அவரு நன்மை தேர்ந்தெடுக்கிறதா அல்லது தீமை தேர்ந்தெடுக்கிறதா, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அவருக்கு அந்த 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 தேர்வு செய்யணும்னா அவர் ரெண்டை பற்றி என்ன பண்ண வேண்டி இருக்குது, நல்லா அறிஞ்சுக்கொள்ளும். எதை எதை பத்தி, நன்மைனா என்ன, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுனா என்ன, அவருடைய கற்பனைகளை கை கொள்றதுனா என்ன, அப்படி கை கொண்டு நடந்தா என்ன நடக்கும், எப்படி சந்தோஷமா இருப்போம், இதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தீமைனா என்ன, பாவம்னா என்ன, இந்த பாவம் செஞ்சுதான் என்னன்னா நடக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு வேதனை இருக்கு, அதை பற்றி கூட மனுஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் மனுஷன் தெரிஞ்சவரா இருந்தா தான் எஸ் இது நல்லது இது கேட்டது, நான் நல்லது சூஸ் பண்றேன், இது ரொம்ப மோசம்ப்பா, இப்படி எல்லாம் போனோம் அப்படி இப்படி இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, நான் நல்லது எடுக்கிறேன், மனுஷன் எடுக்க முடியும். சகோதர சகோதரிகளே, இதுக்கு தான் தேவன் அங்க ஒரு வாய்ப்பு அங்க வைத்துட்டார். சோ அதனால தான் தேவன் அந்த ஒரு கனி கொடுத்துட்டு அந்த புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி அதுக்கு என்ன பேர் வச்சார், என்ன கனி, ஆதாம் கிட்ட சொன்னார் இல்லைங்களா, எல்லா கனியும் புசிக்கலாம் ஆதாம், ஆனா அந்த கனி புசிச்சிடாதீங்க, அது என்ன கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி, மார்க்கெட்ல கிடைக்காது. ஆனா அந்த பேர் தான் வச்சுட்டார். ஏன் அந்த பேர் வச்சுட்டார்னா, ஒரு வேளை ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டார்னா அங்க ஆரம்பிக்கும் ஒரு ப்ராசஸ், அங்க ஒரு விஷயம் ஆரம்பமாகும். என்னன்னா, நன்மைனா என்ன தீமைனா என்னங்கறத அறிந்து கொள்ளுதல் அங்க இருந்து ஆரம்பிக்கும். அதனால அந்த பழத்துக்கு அந்த பேர், நன்மைனா என்ன தீமைனா என்னங்கறத அறிந்து கொள்ளுகிற விஷயத்துல அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஒரு கனியா அது இருக்கும். தேவனுடைய கட்டளை மீறி அறி போய் சாப்பிடும் பொழுது அதுக்கு தான் அந்த பேர். வேணா நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். தேவன் வந்துட்டு ஒரு வசனம் ஒரு வாசகம் சொல்றார் மனுஷனை பார்த்து, எப்பனா ஆதியாகமம் 3:22 வாசகம்.
பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான்.
பாருங்க என்ன சொல்றார் வசனம், நியாயமா மனுஷனை சிருஷ்டிக்கும் போது என்ன சொன்னார், மனுஷனை எந்த சாயல சிருஷ்டிக்கணும், நமது சாயலையும் நமது ரூபத்தின் படியும் சொல்லிட்டாங்க தேவன். ஆனா பாருங்க இந்த விஷயம் எப்ப செஞ்சார் சொன்னாரு, அதாவது இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் எப்படி நம்மில் ஒருவரை போல ஆறுனார். கிட்டத்தட்ட இப்ப மனுஷன் நம்மளை போல எடுக்கிறார்ப்பா அப்படின்னு தேவன் எப்ப சொன்னார்னா, சிருஷ்டித்த போது சொல்லல, ஆதாம் பாவம் செய்யாம இருந்தப்ப சொல்லல, இது எப்ப சொல்றாரு, ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆதாம் பார்க்கும் போது தேவன் சொன்னார், மனுஷன் இப்போ நன்மைனா என்ன தீமைனா என்ன அறிந்து கொள்ளுகிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள போயிடுகிறார். கிட்டத்தட்ட நம்மள மாதிரி, ஏன்னா தேவனுக்கு சகலமும் நல்லா தெரியும். தேவன் ஆதாம் சிருஷ்டித்த போது நாம் என்ன சொல்லலாம், சகோதர சகோதரிகளே, அவர் பரிபூர்ண மனுஷன், பரிபூர்ண மனுஷன், ஆனால் பச்சை குழந்தை மாதிரி அவருடைய மூளை நன்மைனா என்ன அவருக்கு தெரியாது, தீமைனா என்ன முழுசும் தெரியாது. அனுபவம் இல்ல, நன்மை பற்றின அனுபவங்கள் தீமை பற்றின அனுபவங்கள் இல்ல. இப்ப அந்த நன்மை பற்றின அனுபவத்தையும் தீமை பற்றின அனுபவத்தையும் மனுஷனுக்கு தரணும். இதெல்லாம் தேவனுக்கு தெரியும், ஆனா அப்படி தருவதற்கு அவர் ஏற்படுத்தின திட்டம் அருமையான திட்டம், இந்த தீமை அனுமதிச்சு அங்க போற விஷயம். சோப்போ இவ்விதமாக இந்த ஒரு காரியத்தை அங்க வந்துட்டு தேவன் அங்க கொடுக்கிறாங்க. சோ ஏன் நம்ம இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் தேவன் வந்து நம்ம ஏதோ ஒண்ணு கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளோ தீமைகளை அனுமதிச்சிருக்கிறார், ஏன் அதை தேவன் நம்முடைய மனதுக்குள்ளேயே வச்சுட்டு நம்மள ரோபோட் மாதிரி சிருஷ்டித்திருக்க கூடாதுன்னு நம்ம கேட்டோம்னா அது சுலபமான காரியம்தான், ஆனா தேவன் அப்படி விரும்பல. அதை விட விசேஷமான காரியம் தான் தேவன் விரும்பிட்டாங்க. தேவன் என்ன விரும்பினாங்கன்னா மனுஷனை சுயாதீனமா படைச்சார், சுயாதீனமா படைச்சிட்டு மனுஷன் தன்னுடைய சுயாதீனத்தை வச்சுட்டு நன்மைனா என்ன தீமைனா என்னங்கிறத முழுவதும் அறிந்து கொண்டு அதற்கு பின்பு தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி அதாவது தீமையை வெறுத்துட்டு நன்மையை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு ஒரு பக்குவப்பட்ட சந்ததியா மனுஷன் வரணும், அதுதான் தேவன் விரும்பிட்டாங்க. அந்த மாதிரி மனுஷன் உருவாகணும்னா பாருங்க, அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு நன்மைன்னு அனுபவம் தெரியணும், அதே சமயத்துல தீமையினுடைய அனுபவம் வந்துட்டு அங்க தெரியும். ஆனா இது ரெண்டுமே நிறைவேறணும்னா பாருங்க, கொஞ்சம் காலம் அவசியம் படுது. மனுஷன் நன்மையை கற்றுக்கொள்ளணும், அப்புறம் தீமையை கற்றுக்கொள்ளணும், அதைய நல்லா அறிவு வந்ததுக்கு அப்புறம் அவரு டிசைட் பண்ணணும், நான் தீமையை வெறுத்துறேன் நன்மையே நான் செய்யறேன். இதை கற்றுக்கொள்வதற்கு அங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டு அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இப்ப நமக்கு சில சமயங்கள்ல கேள்வி வரலாம், சோ இது எப்படி பிரதர் நிறைவேறும், ஏன்னா மனுஷங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொற்ப காலம் தான் ஜீவ காலம், பிறக்கிறோம் 50 வருஷம் 60 வருஷம் அதிகபட்சம் ஒரு 70-80 வருஷம் வாழ்ந்துட்டு செத்து போயிடுறோம். இந்த சின்ன ஒரு வாழ்க்கை காலத்துக்குள்ள இதெல்லாம் மனுஷன் எப்படி அங்க செய்ய முடியும், நடந்த மாதிரியும் தெரியல. ஜனங்கள் எப்பயும் போல பிறக்கிறாங்க, எப்பயும் போல அங்க செத்து போயிடுறாங்க. அவங்களுக்கு எப்போ இந்த முழு அறிவு அங்க வரும் சகோதர சகோதரிகளே அப்படி நம்ம கேள்வி கேட்கும் பொழுதா, தேவனுடைய திட்டத்துல நம்ம நம்ப முடியாத ஒரு அருமையான ஒரு திட்டம் அங்க வருது. சோ அது என்னன்னா வசனம் வாசிங்க, இது 1 கொரிந்தியர் 15:22.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்.
ஆமாம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. கண்டிப்பா கொஞ்ச காலத்துல மனுக்குளம் எல்லாம் மறிச்சுதான் போறாங்க, ஆனா தேவன் அப்படியே விட்டுடுறதில்ல. கல்வாரி சிலுவையில கர்த்தர் இயேசு தந்துட்ட ஈடு பலியின் மூலம் என்ன அருமையா சொல்றார், ஆதாமுக்குள்ள எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அப்போ மனுக்குளம் இப்ப தீமை எல்லாம் வாங்குறோம், தீமை அனுபவம் எல்லாம் வாங்குறோம். முதல்ல பாருங்க எந்த அனுபவம் தான் மனுக்குளம் வாங்குறாங்கன்னா, தீமையை பற்றின அனுபவம் வாங்குறோம். தீமையின் அனுபவம் வாங்கி 50 வருஷத்திலேயோ 80 வருஷத்திலேயோ செத்து போறாங்க. ஆனா தேவன் அப்படியே விடுறது இல்ல, கர்த்தர் இயேசுவின் பலியின் மூலம் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். மறுபடியும் உயிர்ப்பிக்கும் பொழுது உயிர் தழுதல் அவங்க வராங்க. அப்ப அவங்க என்ன அனுபவிப்பாங்கன்னா, நன்மை நான் என்ன என்று அறிந்து கொள்ளுகிற காலம் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்போ தேவ தீட்டத்தில் தீமையை பற்றி அறிந்து கொள்ளுகிற காலம் முதலாவது தேவன் நியமிச்சிருக்கிறார். அந்த தீமையின் அறிவுக்குள்ள மனுக்குளம் வருவாங்க, வந்துட்டு மறிச்சிடுறாங்க. ஆனா கர்த்தர் இயேசு மூலம் அவருடைய பலியின் மூலம் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு பின்பு இப்ப அவங்களுக்கு இரண்டாவது ஒரு காலம் என்னன்னா, அது ஒரு நன்மை பற்றி அறிகிற காலமாக இருக்கும். உண்மையை சொன்னா இப்ப யாருக்குமே நன்மைனா என்னன்னு தெரியாது. ஏன்னா நன்மை நம்ம நன்மைன்னு நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் செய்யறோம். தேவன் பார்வையில நன்மைனா என்ன அது தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இன்னொரு காலம் அங்க இருக்கு இந்த உலகத்துக்கு. சோ அது உயிர்த்தெழுதலின் காலத்துல அங்க நடக்கும். ஆனா இது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டாம் உயிர்த்தெழுதல் பத்தி. ஏன்னா வசன வாசிங்க அப்போஸ்தல் 24:15.
நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்.
ஆமாம், அப்போஸ்தலர்கள் போதிக்கும் பொழுது உயிர்த்தெழுதல் இருக்கு. அதே போல கர்த்தர் இயேசுவே சொல்றார் மத்தையும் 5:28 வாசிங்க.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று.
சிஸ்டர் மணிக்கணும். யோவான் 5:28 வாசிங்க.
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
பாருங்க, ஆச்சரியப்படாதீங்க, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தம் கேட்கிற அந்த காலம் அங்க வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் மனுக்குலத்துக்கான அந்த தெய்வீக திட்டம் அங்க வைத்திருக்கிறது பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ தீமைக்கான அனுபவம் அவர்கள் வாங்கிருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவன் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல மனுக்குலம் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. பாவத்தின் விளைவு என்ன? அந்த வலி, வேதனை, நோய், விரோதங்கள், பகைமைகள், பொறாம, எல்லா தீமை பாவத்தினுடைய விளைவு எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அந்த மரணமும் பார்க்கிறாங்க. சோ இதுக்கு ஒரு காலம் கொடுத்திருக்கிறார் தேவன். அந்த காலத்துல மனுக்குலம் பாவம்னா என்ன? பாவம் செஞ்சுட்டா என்னெல்லாம் சம்பவிக்கும்? அதனுடைய முழு அனுபவத்துக்குள்ள அவங்க போய் தீமை பற்றி முழு அறிவு அடைஞ்சிருவாங்க, மறிச்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு உயிர் தழுதல் கிடைக்கும் பொழுது இது அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பா இருக்கும், இன்னொரு வாழ்க்கை அவங்களுக்கு. கண்டிப்பா ஒரு மனுஷன் உலகத்துல ரெண்டு வாழ்க்கை இருக்குது. அந்த உயிர் தழுதலுக்கு பின்பு வரும் பொழுது அங்க வந்துட்டு அது கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு பின்பு அது நடக்கும். அவருடைய ராஜ்யத்துல அது நடக்கும். அந்த ராஜ்யத்துல நன்மைனா என்ன? கர்த்தர் இயேசு மூலமே போதிக்கப்படுவாங்க, முருபிதாக்கள் மீளும் மூலம் போதிக்கப்படுவாங்க. அந்த காலமே அது நன்மை மாத்திரம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சகோதர சகோதரிகள், இது எவ்வளவு நியாயமான ஒரு வாய்ப்பு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சில ஒரு நிமிஷத்துல ஒரு சில நொடிகள்ல உணர்ச்சி வசப்பட்டு நம்மை போல மனுஷங்கள்ல நிறைய பேர் பாவம் செஞ்சிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க, வெட்டிடுறாங்க, திருடிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மரண தண்டனை, ஏதோ ஒரு தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க கிட்டையெல்லாம் நீங்க போய் பேசி பாருங்க, கண்டிப்பா அவங்க என்னதான் சொல்லுவாங்க தெரியுங்களா? சே, ஏதோ அவசரத்துல செஞ்சிட்டாங்க, நான் இருந்த சூழல் அப்படி, நான் வேணும்னே நான் செய்யல, நான் திட்டமிட்டெல்லாம் செய்யல, ஆனா செஞ்சிட்டேன் ஒரு ஆத்திர அவசரத்துல. இப்ப நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஒரு வாய்ப்பு மாத்திரம் எனக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா இனிமேல் நான் நல்ல மனுஷனா வாழ்ந்து காமிப்பேன் சொல்லுவாங்க. அவங்க மனசுல அந்த ஏக்கம், அவசரத்துல நான் பண்ணின தப்புப்பா, ஆனா தப்பு தானே இல்ல சொல்ல, ஆனா இப்ப மாத்திரம் எனக்கு தெரிஞ்சு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்கன்னா நான் ஒரு நீதிமானா வாழ்ந்து காமிப்பேன். எத்தனையோ பேர் அந்த இரண்டாம் வாய்ப்புக்கு அங்க காத்திருக்கிறாங்க. தேவன் கூட அது மாதிரிதான் இருக்கிற அந்த மனு குலத்துக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தேவனுடைய ராஜ்யத்துல அங்க வைத்திருக்கிறான். அங்க உயிர் தழுதல மனு குலம் வரும் பொழுது அது அவங்களுக்கான இரண்டாம் வாய்ப்பா இருக்கும். எதுக்குன்னா பாருங்க, இப்போ பாவம்னா என்ன, அதன் விளைவு என்ன, அத்தனை தீமைகளும் மனுஷங்க அனுபவிக்கும் போது தங்க வாழ்க்கையில மத்தவங்க வாழ்க்கையில பார்க்கும் போது அவங்களுக்கு மைண்ட்ல பதிவாகுது, பாவம்னா இதுதான், பாவம், இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு. என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம அதாம் அந்த கீழ்படியாமைக்குள்ள போனாரோ, பாவம், அந்த பாவம் கொண்டு வந்துச்சு மனுக்குலத்துக்கு அத்தான தீமைகள், கடைசியில மரணம். இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவுகள். மனுஷனுடைய மைண்ட்ல இப்ப ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஃபுல் அறிவு வாங்கியிருக்கிறாங்க மனுக்குலம். ஆனா ராஜ்யத்துல அவர்கள் உயிர் தழுதல வரும் பொழுது அங்க தீமைக்கு அனுமதி கிடையாது. முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டா, என்ன நடக்கும்? இது வரைக்கும் யாரும் பார்க்கல, இது வரைக்கும் எந்த மனுஷனையும் நம்ம அப்படி பார்க்கல. ஆனா அங்க பார்ப்பாங்க எல்லாரும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நீதியில காத்துக்கொண்டா, அதாவது நீதியை நேசிச்சு பாவத்தை வெறுத்தா என்ன கிடைக்கும்? அது ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். அது நன்மை பற்றி அறிந்துக்கிற காலம். அது நன்மை, அதுதான் அதுதான் நன்மை. தேவ சித்தம் என்ன? அந்த சித்தத்தை மாத்திரம் செய்யறது தான் நன்மை. அந்த நன்மை, அதனுடைய விளைவுகள் பற்றி அவங்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவ காலம் ராஜ்யத்தில் அவங்களுக்கு இருக்கும். சோ அதனால தான் நீங்க சார்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த ரெண்டு மாபெரும் காலங்கள் தேவன் வச்சிருக்கிறார். முதல்ல மனுக்குலம் தீமையை பற்றி அறிந்து கொள்வதற்கான தீமையின் அனுமதி காலம். எது? முதலாம் உலகம் மற்றும் இரண்டாம் உலகம். இந்த ரெண்டு உலகமும் தீமையினுடைய அனுபவத்தை மனுக்குலங்கள் கற்றுக்கொள்ள வேணுங்கிறதுக்காக அனுமதிக்கப்பட்ட காலம். அடுத்து வருது இன்னொரு காலம், மூன்றாம் உலகம். இந்த மூன்றாம் உலகம் மனுக்குலம் முழுவதும் நன்மை கற்றுக்கொள்வதற்கான ஒரு காலம். தேவன் அவருடைய திட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டு காலம் வச்சிருக்கிறார். தீமைக்கான அனுமதி காலம், நன்மைக்கான அனுமதி காலம். சகோதர சகோதரி, அதுல இப்போ இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலம் நம்மையும் சேர்த்து நாம இப்போ அந்த இரண்டாம் உலகத்தில் இருக்கிறோம்னா, அந்த தீமையினுடைய அனுமதி காலத்துக்குள்ள அங்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான திட்டம். அப்போ இந்த விஷயத்த அருமையா ஒரு வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறாங்க. ரோமர் 8:20-21 வசனம் வாசிங்க.
அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது.
பாருங்க, சிருஷ்டியானது ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல இந்த வசனம் லைட்டா சொல்லிடுக்கிறோம். சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, கீழ்படுத்தினவரால ஒரு மாயைக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதன் மூலம் தேவனுடைய புத்திரருக்குரிய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை அவங்க வச்சிருக்கிறாங்க. என்ன வசனம் இது? யார் அந்த சிருஷ்டி? அந்த சிருஷ்டி ஒட்டு மொத்த மனுக்குலத்தையும் குறிக்குது. இந்த ஒட்டு மொத்த மனுக்குலமும் சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்படுத்தினவர் பிதாவாகிய தேவன் அவர்னால ஒரு மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறாங்க. என்ன மாயை? பாவம், அதனுடைய விளைவுகள், நிறைந்த அந்த தீமையின் உலகம், அதனுடைய அனுபவங்கள். சோ இந்த பாவம் மற்றும் அதனுடைய விளைவுகளுக்குள்ள சுய இஷ்டத்தினால இல்ல, நம்ம கிட்ட தேவன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து கேட்கல, நான் உங்களை முதல்ல ஆதாமின் பாவத்தின் மூலம் உங்களை எல்லாரையுமே நான் பாவத்துக்குள்ளேயும் தீமைக்குள்ளேயும் அனுமதிக்கட்டுமா? கேட்கவே இல்லை தேவன். நம்ம சுய இஷ்டம் என்னன்னு கேட்கல. அவருடைய சர்வ ஞானத்துல நம்ம நன்மை பற்றி அவர் யோசிச்சிருக்கிறார். முதல்ல இவங்களுக்கு இந்த அனுபவம் கொடுப்போம், ஆதாம் பாவம் செஞ்சிடுவார், தெரியும் அவருக்கு, தெரியும் தேவனுக்கு எல்லாமே. அப்படி பாவம் செய்யறது ரொம்ப ஞானமா அங்க கொண்டு போய் முடிக்கணும் மனுக்குலத்துக்கு. அதுதான் அவர் அங்க திட்டம் பண்றார். மனுஷங்களுடைய பலவீனத்தை சர்மத்தினுடைய சர்வ வல்லமில்ல ஞானத்துல அவர் திட்டம் நிறைவேறுவது. சார், பாவம் செய்யட்டும், ஆனா அப்படி பாவம் செய்யறதின் மூலம் அவர் மேல ஒட்டுமொத்த மனுக்குலமே பாவத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவோம், அந்த அனுபவங்கள் வாங்குவாங்க. அதனால நிறைய தீமைகள் அனுபவப்படுவாங்க. ஆனா அது தீமையை பற்றி அவங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கட்டும். ஆனா நிச்சயமா அப்படி அவங்க தீமை அனுபவம் பெற்றுட்டாங்கன்னா, பெற்று மறிச்சாலும் கூட பரவாயில்ல, தேவனுடைய புத்திரர்களுக்குரிய மகிமைய உயர்த்தெழுதல் அவர்கள் வரும் பொழுது அங்க நன்மைனா என்ன அப்படிங்கறத அவங்க கற்றுக்கொள்வாங்க. சுதேவனே இந்த அருமையான திட்டத்தை அவருடைய திட்டத்தில் அங்க வைத்திருக்கிறது நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ அந்த மகிமையான நம்பிக்கை என்ன தெரியுங்களா? என்ன நம்பிக்கைக்காக இப்ப இதுக்குள்ள அனுமதிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த தீமையெல்லாம் அனுபவப்படும் பொழுது பாவம்னா என்ன, அதனுடைய விளைவுகளினுடைய தீமை என்னங்கிறத மனுக்குலம் சரியா புரிஞ்சுக்கொள்ளும். அந்த அறிவு தான் பெரிய விஷயம். அது முதல்ல சம்பாதிக்கணும் மனுக்குலம். சகோதர சகோதரிகளே, இதுக்கு தான் தேவனே இந்த தீமை வந்துட்டு அங்க அனுமதிச்சிருக்கிறார். ஆனா இப்போ இன்னொரு கேள்வி நமக்கு வரலாம். ரொம்ப ஆழமா சிந்திச்சிருக்கிறோம். தேவன் மனுஷன் தீமைய அறிந்து கொள்வதற்கு இந்த தீமைய அவர் மீது அனுமதிச்சிருக்கிறார் என்று நாம் அங்க பார்க்கிறோம். இவ்வளோ கஷ்டமா தான், இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு தான் தீமையை நாம கற்றுக்கொள்ள முடியுமா? வேற மாதிரி தேவன் முயற்சி பண்ணிடுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா பாருங்க, ஒரு சுனாமினா கிட்டத்தட்ட 20,000 போயிடுச்சு வாழ்க்கை, 20,000 ஃபேமிலி கஷ்டம் அவங்களுக்கு. ஒரு தேசத்துக்கே எதிர்காலம் கேள்விக்குறி. இந்த தீமையின் மூலம் அனுபவம் கற்றுக்கொள்றோம், ஓகே. ஆனா இவ்வளோ கண்ணீரா? இது ஒரு சின்ன சம்பவம். இது மாதிரி எவ்வளோ சம்பவங்கள், இவ்வளோ கஷ்டமான அனுபவங்களின் மூலம் தான் நம்ம தீமை வந்து கற்றுக்கொள்ள முடியுமா? வேற ஏதாவது மெத்தட் இல்லையா தீமையை கற்றுக்கொள்றதுக்கு? அப்படின்னா சகோதர சகோதரிகளே, சரி, ஒரு விஷயத்தை முதல்ல எப்படி எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் நம்ம பார்க்கலாம். அதுல நமக்கு எந்த மெத்தட் பொருந்தும் அப்படிங்கறத நாம் சிந்திக்கலாம். நெக்ஸ்ட், தேவன் சரியானதை தான் செஞ்சிருக்கிறாரா இல்லையான்னு நம்ம முடிவுக்கு வரலாம். சோ, ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் கற்றுக்கொள்ளலாம்னா, ஒரு விஷயத்தை பற்றின அறிவு ஒருத்தர் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்னா, நான்கு வகை இருக்குது. இங்கிலீஷ்ல சொன்னா பை இன்ட்யூஷன், பை அப்சர்வேஷன், பை இன்ஃபர்மேஷன், பை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நான்கு விதத்துல தான் ஒரு விஷயத்தை பற்றின அறிவுக்குள்ள ஒருத்தர் வரலாம். தமிழ்ல சொன்னோம்னா முதல்ல அந்த இன்ட்யூஷன், இன்ட்யூஷன் எடுத்துக்கலாம். இன்ட்யூஷன் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தை பத்தி அவர் யாருக்கிட்டையும் எதையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, அவருக்கு யாரும் போதிக்கணுங்கிற அவசியம் இல்ல, இவர் எதையாவது பார்த்து கத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல, இவர் அனுபவப்படணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. யாரும் போதிக்க வேண்டாம், இவர் எதையும் போய் படிக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், இவர் அனுபவப்பட வேண்டாம். அந்த விஷயத்தை அவர் தானாகவே கற்றுக்கொள்வார். யாரும் எதையும் அவர் சார்ந்து இல்ல, அவருக்குள்ளவே அந்த அறிவு அப்படியே வரும். இது ஒரு மெத்தட். இப்படி கூட ஒருத்தர் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளலாம். இன்ட்யூஷன் ஹையஸ்ட் மெத்தட். யாரையும் சார்ந்து இல்ல, அது அவராகவே அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். சகோதர சகோதரிகளே, இது ஒரு மெத்தட். இது உங்களுக்கு எனக்கும் ஒத்து வருமா? எல்லா விஷயத்தை பத்தி எந்த ஒரு உதவியும் இல்லாம, யாருடைய உதவியும் இல்லாம, நாமாகவே முழுக்க அறிந்து கொள்ற வாய்ப்பு நமக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மனுஷங்களுக்கு நிச்சயமா இல்ல. இது யாருக்கு உரிய தன்மைனா, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உள்ள தள்ள தன்மை. அவர் தான் பை இன்ட்யூஷன் எல்லாம் தெரிஞ்சு கொள்வார். நன்மைனா என்ன, தேவனுக்கு யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அவர் நன்மைனா என்னன்னு பார்த்து கத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. நன்மைனா என்ன, அவர் அனுபவிச்சு கத்துக்கணும் அவசியம் இல்ல. அவருக்கு தெரியும் நன்மைனா என்ன, அது அவருக்கு தெரியும். தீமைனா என்ன, அவருக்கு தெரியும். யாரையும் அவர் சார்ந்து இல்ல. அதுதான் இன்ட்யூஷன். தன்னில் தன்னை என்ன சொல்லனா, தனக்கு தானாகவே அறிந்து கொள்ளுதல் ரொம்ப ஹையஸ்ட் மெத்தட். இது மனுஷங்களுக்கு செட் ஆகாது, நம்மள ரொம்ப கெப்பாசிட்டி கம்மியான ஜனங்கள். சோ இந்த வகையில கற்றுக்கொள்ளலாம், ஆனா இது நமக்கு செட் ஆகாது. இது தேவனுக்கு மாத்திரம் உகந்த ஒரு முறை. அவர் அப்படித்தான் சகலத்தையும் அறிந்த, சகல ஞானமும் உள்ளவராக வீட்டெடுக்கிறார். இரண்டாவது முறை பாருங்க, இது தேவன் பற்றி வசன வாசிங்க, ஏசாயா 40:14.
தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாருடைய ஆலோசனை பண்ணினார்?
பாருங்க, தேவன் பத்தி பேசும்போது யார்கிட்ட அவர் போய் ஆலோசனை பண்ணி இதெல்லாம் செஞ்சிட்டார்? யார்கிட்டயாவது பண்ணார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவருக்கு யாரும் சொல்ற அளவுக்கு இல்ல, அது அவராகவே அறிஞ்சிருப்பார். அது தேவனுக்கு தான், நமக்கு அது பொருந்தார். ரெண்டாவது விதம் என்னன்னா, சகோதர சகோதரிகளே, பை அப்சர்வேஷன். அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றின அறிவு நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, மற்றவங்க வாழ்க்கையில சம்பவிக்கிறத பார்த்து நாம கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பாருங்க, என்ன சொல்லலாம் நாமோ, ஸ்மோக் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணா என்னென்னமோ எல்லாம் வரும், கேன்சர் வரும், அது வரும் இது வரும். பாருங்க இப்படி சொல்லும் பொழுது, ஸ்மோக் பண்ணா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மோக் பண்றவருக்கு பார்த்து அவருக்கு வரக்கூடிய வியாதிகளை பார்த்து கூட என்ன பண்ணலாம், நாம கற்றுக்கொள்ளலாம். சோ பை அப்சர்விங் திங்ஸ், சில விஷயங்களை கவனித்து பார்ப்பதன் மூலம் கூட என்ன பண்ண முடியும்னா நாம கற்றுக்கொள்ளலாம். அது வாய்ப்பு இருக்குது, அப்சர்வ் பண்ணி நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு முறை கூட நமக்கு வந்துட்டு ஏற்புடையது அல்ல, நமக்கு அது பத்தாது. எல்லாவற்றையும் பார்த்து நாம கற்றுக்கொள்ளுவோம் அப்படிங்கிற அந்த முறை நமக்கு பத்தாது. இந்த முறை யாருக்கு தான் சூட் ஆகுதுன்னா, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு. தூதர்களுக்கு தேவன் சகல் அறிவும் இந்த பாணியில தான் கொடுக்கறாங்க. சோ தூதர்களுக்கு தேவன் போல தங்களை தாங்களாகவே அறிந்து கொள்ள முடியாது. ஆனா என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது நடக்கிற விஷயங்களை அறிந்து கொண்டுக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு போதும், அந்த கெபாசிட்டி லெவலுக்கு இருக்கிறாங்க இந்த தூதர்கள் சகோதர சகோதரிகளே. சோ இது நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு முறை தான். ஆனா இது பாருங்க, இது தூதர்களுக்கு தான். வசன வாசிங்க 1 கொரிந்தியர் 4:9.
எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம்.
பாருங்க, நாங்கள் யாருக்கெல்லாம் வேடிக்கையானோம்? தூதர்களுக்கு நாங்கள் வேடிக்கையானோம். இங்கிலீஷ்ல ஸ்பெக்டக்கிள் அண்டு தி வேர்ல்ட் அண்டு ஏஞ்சல்ஸ் அண்டு மென். நாங்க தூதர்களுக்கு வேடிக்கையானோம்னா, இங்க மனுக்குலத்துக்கு நடக்கிற சகல காரியங்களை பரலோகத்தின் தூதர்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க, அப்சர்வ் பண்றாங்க. பண்ணிட்டு சில விஷயங்களை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, அது அவங்களுக்கு போதும். ஈவன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, முதலாம் உலகத்துல ஒரு பெரிய பாவம் நடந்துச்சு, சில தூதர்கள் இருந்து போயிட்டாங்க. ஆனா மெஜாரிட்டி தூதர்கள் புரிஞ்சிட்டாங்க, அப்பா கொடுமை, இது ரொம்ப தப்பு, இந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. எப்படி தெரிஞ்சிட்டாங்க? ஜஸ்ட் பார்த்தாங்க, சில விஷயங்கள் பார்த்தாங்க. சில தூதர்கள் போய் மனுஷங்களோட கலந்து கொள்றதுனால தேவனுக்கு விரோதமா ஒரு சந்ததி, அது தேவனுக்கு கோபம் ஆயிட்டு ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அவர் அழிச்சிட்டார். இது பார்க்கும் பொழுது மற்ற தூதர்கள் உஷாராயிட்டாங்க, அவங்களை அது செய்யறதுக்கு தயார் இல்லை. சோ தூதர்கள் பை அப்சர்வேஷன் அவங்க கற்றுக்கொள்வாங்க. நம்மளும் கற்றுக்கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே, ஆனா அது நமக்கு ஏற்ற மெத்தடு கிடையாது, நமக்கு அது பத்தாது. அப்போ இது இரண்டாவது முறை. மூணாவது முறை என்னன்னா, ஒரு விஷயம் கற்றுக்கொள்றதுக்கு பை இன்ஃபர்மேஷன், யாராவது சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நாம் அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அது கூட கற்றுக்கொள்ளலாம், ஒரு விஷயத்த யாராவது நமக்கு போதிக்க நம்ம வந்து அது கற்றுக்கொள்ளலாம். ஆனா இது கூட நமக்கு சூட் ஆகாதான் சொல்லணும். ஏன்னா பாருங்க, தேவன் இதுதான் ஆரம்பத்திலே பண்ணார். அதாம் அந்த பழம் வந்துட்டு நீங்க சாப்பிடக்கூடாது, அதாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாவு வரும், நீங்க சாப்பிடாதீங்க சொன்னார் தேவன். சொன்னார், இது வந்து ஆதாம் கேட்டார், அந்த பழத்தை சாப்பிட்டா மரணம் கேட்டார் ஆதாம். பத்தல அவருக்கு, பத்தல அந்த பழத்தை பத்தி அறிவு வந்து அவருக்கு, கேட்டு வாங்கினார், ஆனா அது அவருக்கு பத்தல. சோ இன்னைக்கு எல்லாம் கூட நம்ம அப்படித்தான் இல்லைங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம அம்மா அப்பா நமக்கு அங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம எதுவுமே என்ன பண்றது இல்ல, அங்க கேக்குறது இல்ல, அங்க போகும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. சோ அப்போ நமக்கு கேட்டு கூட நம்ம கற்றுக்கொள்ளலாம், ஆனா அது நமக்கு நிரந்தரமா ஒரு அறிவு அங்க தராது. அது தேவன் ஏதேன் தோட்டத்திலே ட்ரை பண்ணிட்டார் அந்த மெத்தடு. அதனால தான் என்ன பண்ணார், ஃபோர்த் மெத்தட் எடுத்தார். நம்ம எல்லாம் யாருன்னா, கொஞ்சம் பச்சையா சொன்னா பட்டு திருந்துற ஜனங்கள். எப்படி அனுபவம் வாங்கணும், அனுபவம் வாங்கினா தான் புத்தி வரும். நமக்கு எந்த மெத்தட்ல தான் அறிவை போதிக்க முடியும்னா, நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறதின் மூலம் தான் போதிக்க முடியும். நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான். சோ தேவன் நல்லா புரிஞ்சிட்டாரோ, சரி பாவம்னா என்ன சொன்னா புரியாது இவங்களுக்கு, கேட்டுக்கு வாங்க, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, மிஸ்ஸஸ் போய் பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க, அப்புறம் அவ்வளவுதான். தெரியும் தேவன், சரி நான் ஃபோர்த் மெத்தட் யூஸ் பண்றேன். என்னன்னா, அவங்களுக்கு அனுபவத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிறேன். அனுபவம் உங்களுக்கு எல்லாம் பழமொழி தெரியும், அது மாதிரி ஒரு ஆசான் இல்ல, அது கற்றுக் கொடுக்கற மாதிரி வேற யாருமே கற்றுக்கொள்ள முடியாது. சோ மனுஷங்க எந்த லெவல் இருக்கிறாங்கன்னா, அனுபவிக்கணும் அப்பதான். பாருங்க, நம்ம சின்ன வயசுல பேட் எடுத்துட்டு போயிருப்போம், அம்மா அப்பா சொல்லிடுப்பாங்க இப்படி எல்லாம் போகாதப்பா, ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காது, டிகிரி வாங்க மாட்டேன், வேலை வாங்க மாட்டேன். நம்ம கேட்கவே இல்லை, நல்லா மட்டையை சுத்தி சுத்தி அப்புறம் ஏதோ இப்ப வாழ்க்கை ஓடுது, இப்ப நம்ம குழந்தை இருக்கும், அவனும் பாருங்க வேர்ல்டு கப்பை பார்த்து பேட்டை தூக்கிட்டு போவான். அவனுக்கு நாம சொல்லலாம், மகனே பேட்டெல்லாம் தூக்கிட்டு போகாத, போப்பா உனக்கு வேற வேலையே இல்லை, உங்க காலத்திலேயே நிக்காத, இதுதான் இப்போதைக்கு ஸ்டைல். சோ இவரும் அதே தான் பண்ணுவாரு, இவரும் கொஞ்ச நாள் வளர்ந்துடுவாரு, அவருக்கும் ஒரு குழந்தை வரும், அவரும் அதான் பண்ணுவார். சோ அப்ப வந்துட்டு அனுபவப்படணும், உனக்குலாம் வேற வழியே இல்லை. சோ அப்போ அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ளுகிறது ஒரு நான்காவது முறை. சகோதர சகோதரிகளே, மனுஷங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு முறை, அதுதான் நம்ம சொல்ல முடியும். தேவன் இந்த தீமையை பற்றின அறிவு நமக்கு கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணினதுக்கு பின்பு அதை எந்த விதத்துல அங்க கொடுக்கலாம் என்று அவர் யோசிக்கும் பொழுது, சகோதர சகோதரிகளே, அதை பற்றி சொன்னா இவங்களுக்கு புரியாது, அதை அவர்கள் பார்த்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர்கள் ஞானி கிடையாது. இவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள், இவர்கள் அந்த அனுபவத்துக்குள்ளேயே போகணும், அந்த அனுபவத்துக்குள்ள போய் அப்புறம் அதை பற்றி அறிவுக்குள்ள வருவாங்க. சோ அந்த ஒரு முறை தான் தேவன் வந்துட்டு நமக்கு தேர்வு பண்ணிட்டார். ரொம்ப ஒரு ஆழமான தாக்கத்தை இந்த அனுபவம் நம்முடைய இருதயத்துல அங்க உண்டு போகணும். ஆனா கஷ்டம், அந்த அனுபவத்துக்குள்ள போகும்பொழுது ரொம்ப கஷ்டம் தான். வசனம் இருக்குது, அருமையான வசனம், வசனம் வாசிங்க, எபிரேயர் 12:11.
எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பலனினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
எந்த சிச்சையும் தற்காலத்துல அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள உட்பிரவேசிச்சு போய் வரும் பொழுது இறுதியில ஒரு சமாதானமான முடிவு அங்க இருக்கும். அப்போ சில சமயங்கள்ல நம்ம சில பெரிய சாதனையாளர்களுடைய பேட்டியெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலெக்டர் படிச்சு ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆனவங்கள் அங்க பேட்டி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, சின்ன வயசுல எங்க அப்பா என்னையா அப்படி அடிப்பாரு இப்படி அடிப்பாரு, அப்ப வந்து அப்பா பாக்குறக்கே அவருக்கு வெறுப்பா இருக்கும், என்ன மனுஷன் இவரு, ஒரு பிள்ளை மாதிரியா நம்மளை நடத்துறாரு, ஒரு டிவி பார்க்க விடுறது இல்ல, ஒரு மேட்ச் போக விடுறதில்ல, வெளியே விளையாட போறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க விடுறதில்ல, எப்ப பாரு படி 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 படினே இந்த அப்பா அங்க சொல்லுவார். அந்த சமயத்துல அந்த மகன் பார்வையில் அப்பா ஒரு வேலை பயங்கரமானவரா இருப்பாரு, அவரு பிடிக்கவே பிடிக்காது அப்பாவை, ஆனா சகிச்சுட்டு அங்க செய்வார், வேற வழி இல்ல, இல்லாட்டி வீட்டை விட்டே துரத்திடுவார். இந்த மாதிரிதான் எல்லாரும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அதுக்குள்ள பழகிருக்கும், அப்படியே ஒப்பு கொடுத்து செய்வாங்க. ஆனா அதனுடைய விசேஷம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ணி அவங்கள பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் வந்து பேட்டி எடுக்கும் பொழுது இப்ப அந்த மகன் சொல்லுவார், அவங்க அப்பா பத்தி ஒரு சர்டிபிகேட், என்ன சர்டிபிகேட் கொடுப்பார்னா, நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு வேற யாருமே காரணம் இல்ல, எங்க அப்பா தான் காரணம், எங்க அப்பா எனக்கு அவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாரு, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நடந்துட்டாரு, அவரை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல, அப்படி இப்படி நல்லா நான் பேசிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு அப்பா புரியல, இப்ப எனக்கு புரியுது, எங்க அப்பா ஏன் அப்பா அப்படி இருந்துட்டார்னா, பாருங்க இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்க அப்பா என்னை வளர்த்த விதம் தான் அந்த காரணம். ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ சில விஷயங்கள் ஆரம்பத்துல அனுபவப்படும் பொழுது ரொம்ப கஷ்டம் தான், ஆனா அதனுடைய விளைவுகள் நன்மையாக அமையும் பொழுது அந்த கஷ்டங்கள் பத்தி நாம நினைக்க மாட்டோம், அதனுடைய முடிவு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விதத்துல அங்க இருக்கும். சகோதர சகோதரிகளே, தேவன் தீமையினுடைய அறிவை முதலாவது மனுஷங்களுக்கு கொடுக்கறக்கு தீர்மானம் பண்ணி அதுக்கு ஒரு காலம் முதலாம் உலகம் இரண்டாம் உலகத்தை நியமிச்சு ஆதாம் பாவம் அவர் மூலம் மனுக்குலம் எல்லாம் பாவம் என்று அந்த தீமையின் அனுபவத்துக்குள்ள மனுஷங்களை அனுமதிச்சிருக்கிறார். இந்த நோக்கம் தான், அந்த தீமையை பல விதத்துல மனுக்குலம் அனுபவப்பட்டு இருக்கிறாங்க. கண்ணீர் தான், வேதனைகள் தான், தீராத துயரங்கள் தான். சகோதர சகோதரிகளே, அதுதான் பார்க்கிறோம். மனுஷனுக்கு சரீரத்துல நோய்கள் வந்திருக்குது, அப்புறம் நிறைய என்ன சொல்லலாம் ஊனங்கள் இருக்குது, அது மாத்திரம் இல்ல மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க பாவத்தினால. மனதெல்லாம் எப்படி இருக்குது, மைண்ட் எல்லாம் தீமை நோக்கி வளைஞ்சிருக்குது, இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு தான். தனிப்பட்ட வாழ்க்கையில மனநிலையில கூட நிறைய மாற்றங்கள், உணர்ச்சி வசப்படுறதுல எல்லா மாற்றங்கள் இருக்கு, குடும்பங்கள்ல பாரம், சமுதாயத்துல தீமை, எல்லாம் பாவத்தின் மூலம் அங்க இந்த கஷ்டங்கள் மனுக்குலத்துக்கு அங்க வந்துடுது. ஆனா சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் தேவன் ஒரு நன்மையான காரணத்துக்கு தான் அங்க அனுமதிச்சிருக்கிறா நாம பாக்குறோம். சோ இதெல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கூட நிச்சயமா ஒரு தீர்வு நல்ல தீர்வாக அங்க அமையும். அது மாத்திரம் இல்ல, எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்னன்னா தேவனுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, முதலாம் உலகத்துல அத்தனை ஜனங்களையும் தேவன் அழிக்கிறதுக்கு மனசு வச்சு அழித்தா இருப்பாருங்க. அது ஒரு அனுபவம் தான், பாவத்தினுடைய அனுபவம், உச்சக்கட்ட அனுபவம் அங்க முதலாம் உலகத்துல வாங்கினாங்க. இரண்டாம் உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் மறிச்சு போயிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் மறிச்சு போயிட்டாலும் இவங்க நித்தியத்துக்கும் மறிக்கல. அதுதான் புரிஞ்சுக்கணும். தேவன் எப்படி இதெல்லாம் அனுமதிக்க முடியுது அப்படின்னா, தேவனுக்கு நல்லா தெரியும் இவங்க மறிச்சு போயிருக்கிறாங்க. பரவாயில்ல, மறிக்கட்டும் மறிக்கட்டும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம் புரிஞ்சுக்கட்டும், அந்த சம்பளத்தை பல விதத்துல அனுபவிக்கட்டும் அனுபவிக்கட்டும். ஆனா இது தற்காலிகம் தான், தேவனுக்கு தெரியும். இவங்களுக்காகத்தான் என் குமாரனை நான் பலி கொடுத்துருக்கிறேன். அந்த டெபாசிட் அங்க அந்த அந்த மதிப்பு அந்த விலைக்கிரயம் டெபாசிட் ஆயிருக்கு தேவன் கிட்ட. அவருடைய அந்த மரணத்தின் மூலம் அத்தனை மனுக்குலத்தையோ தேவன் மீண்டும் உயிரோடு கொண்டு வருவார். அந்த மன்னிக்கணும், அந்த திட்டம் தேவனுக்கு நல்லா தெரிஞ்சதுனால இப்போ இந்த ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு தீமைகள் தேவன் அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். இதெல்லாம் இந்த தீமையை அவங்கள் உணர்ந்து கொள்ளுகிற காலம் வரைக்கும் தான். ஆனா நன்மைக்கான காலம் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில் 1000 வருட அரசாட்சியில் அங்க ஸ்டார்ட் ஆகும் பொழுது அத்தனை பேரும் எப்படி மறிச்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழல்ல மறிச்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரியான முறையில மறிச்சு போனாலும் பரவாயில்ல, அத்தனை பேருக்கும் ஆதாமுக்குள் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதல் அங்க இருக்கும். தேவனுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுதா இதை வந்து அங்க அனுமதிச்சிருக்கிறார். இது தப்பு இல்லை. பாருங்க, இப்போ ஒரு கவர்மெண்ட் பிளான் பண்ணுது, ஹைவேஸ் போடணும், ஹைவேஸ் போடுறாங்க, நல்ல திட்டம். அது போட்டா எத்தனையோ விபத்துகள் தவிர்க்கலாம், போக்குவரத்து ரொம்ப துரிதம் ஆயிடும், பிசினஸ் வளரும், நாடு செழிப்பாகும், மக்களுக்கு நல்லது செய்யலாம். ஒரு சாதாரண ஒரு பிளான் அந்த அந்த ஹைவேஸ் வந்து போடணும். போடும்போது என்ன ஆகுது, அங்க பார்த்தா அந்த தப்பாக அந்த வீடு கட்டிடுக்கிறாங்க பாருங்க, ஹைவேஸ் பக்கத்தில். சோ அந்த வீடெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது, எல்லாத்தையும் புல்டோஸ் சுற்று எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு வகையில பார்த்தா அது ரொம்ப பரிதாபமான காட்சி. என்ன கவர்மெண்ட் இது, இத்தனை ஜனங்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கிறாங்களே. சிலருக்கு வந்துட்டு தீமை தான் அங்க ஆகுது. ஆனா சகோதர சகோதரிகளே, அது கொஞ்சம் பேர் அனுபவிக்கணும், வேற வழி இல்ல. அப்பதான் மற்ற ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்மை வந்துட்டு அங்க வரும். ஏன் கவர்மெண்ட் தைரியமா செய்யறாங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அந்த வீடை இடிச்சு போட்டவங்களுக்கே இதனால நன்மை வருங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒட்டுமொத்த தேசத்துக்குமே நன்மை வரும், அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அதை முன்னின்று நடத்தும் பொழுது செய்யணும், சில இழப்புகள் இருக்கும். அதே போல சாதாரண மனுஷனே இவ்வளவு ஞானமா சில நல்லதுக்காக சில தீமைகளை தற்காலிகமா அனுமதிக்கிறாங்க போது, சர்வ வல்லமையில தேவன் அவருடைய வல்லமை நீங்க நினைச்சு பாருங்க. அவருக்கு வந்துட்டு இருக்கிற வல்லமை மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது சர்வசாதாரணமா சகலத்தையும் அங்க தேவன் அங்க மாற்றுவார். சகோதர சகோதரி, இது தேவனுடைய மெத்தட். தீமை பற்றின அறிவை மனுஷங்களுக்கு அவர் போதிக்கணும்னா அதைய தீமை பற்றின அனுபவத்தின் மூலம் தான் போதிக்கணும். ஏன்னா அந்த அனுபவம் தான் என்றைக்கும் அழியாத ஒரு ஒரு நினைவை அவங்க மனசுல அங்க பதிய வைக்கும். உதாரணம், நம்ம இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைகள் இருப்பாங்க, சின்ன தவழ்ந்து போற குழந்தைகள், நல்லது எது கெட்டது எது அவங்களால முடிவு பண்ண முடியாத வயசுல குழந்தைகள் இருப்பாங்க. சோ இந்த குழந்தைகள் பாருங்க, துரு துருன்னு இருக்கும். அதுகளுக்கு இந்த டீ பார்த்தா ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிடும், நெருப்பு சின்னோட எரிஞ்சிட்டு இருக்கும். அது காத்தா தண்ணியா என்ன தெரியாது, ஆனா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஒரு குழந்தையினுடைய கண்ணில் அந்த தீ பிளம்பு பட்டுடுச்சுன்னா, ஒரு கேண்டில் வைங்களேன் உதாரணத்துக்கு, அது ரொம்ப ஆச்சரியமா போகும், அட்ராக்ட் ஆயிடும். சோ உடனே குழந்தைக்கு என்ன ஆசை வந்துடும்னா, இது என்னது, இது புதுசா இருக்குது, சின்னதா பிரைட்டா அங்க ஆடிட்டு இருக்குது, இதுக்கு உடனே என்னன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை வந்துடும். வேக வேகமா போய் என்ன பண்ணுவோம், அத பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இப்போ அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த தகப்பன தாய் வெளியே போற மாதிரி ஒரு சின்ன சூழல் வருதுன்னு வைங்க. இப்ப அந்த நல்ல தகப்பன், நல்ல தாய், ரொம்ப இன்டெலிஜென்ட் தகப்பன் தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போயிட்டா இந்த குழந்தை என்ன வேணா பண்ணும், ஆபத்துன்னு தெரியாம அதனால தன் கையை கால சுட்டுக்கொள்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். சோ இந்த குழந்தைக்கு அவங்க தீயினுடைய டேஞ்சர் பத்தி கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா பாருங்க, தாய் தந்தை அவங்க அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு அவங்க எந்த தீமையும் நினைக்க மாட்டாங்க. ஆனா அந்த குழந்தையினுடைய சுண்டு வரல பூச்சிட்டு, பாப்பா இங்க பாரு, இது தீ, இது கை வச்சா சுடும், புண்ணாயிடும், ஊசியெல்லாம் போடணும், இதெல்லாம் சொன்னா அந்த குழந்தைக்கு புரியாது. அப்படி அப்பா எங்க அப்படிதான் பிடிக்கும். அப்போ இந்த குழந்தை சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்க, குட்டி இது தீமா, இது எப்படி நீ புரிஞ்சுக்கணும், அந்த அந்த சுண்டு வரல புடிச்சிட்டு அந்த தீ கிட்ட வரைக்கும் கொண்டு போவாங்க. ஆனா தீக்குள்ள விட மாட்டாங்க, ஏன்னா இவர் அப்பா, அது அவருடைய குழந்தை, அவருக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த குழந்தையினுடைய சுண்டு வரல் தந்தையினுடைய கையில, தந்தை கிட்ட அது தைரியமா கொடுத்துருக்கோம், ஏன்னா அப்பா. இவர் என்ன பண்ணுவார், அந்த தீ வரைக்கும் கொண்டு போவார், அந்த அந்த சூட உணர்கிற அந்த லிமிட் வரைக்கும் கொண்டு போவார். அது வரைக்கும் கொண்டு போகும்போது குழந்தை அப்படிங்கும்போது டக்குன்னு எடுத்துருவார், பாத்தியா இது தீ சுடும். இப்ப குழந்தைக்கு ஆமாப்பா அது சுடுதுப்பா, இனிமேல இவங்க குழந்தைய விட்டுட்டு போகலாம், அது தீ நல்லா எரிஞ்சாலும் துரு துரு இருந்தாலும் ஐயோ அது ரொம்ப சுடுப்பா அது வேண்டாம். சோ அப்போ குழந்தைக்கு என்ன கொடுக்கறாங்கன்னு, அந்த ஞானமுள்ள தாய் தந்தை தீனா சுடும், அது எப்படித்தான் கொடுக்கறாங்க, கொஞ்சம் கொண்டு போகணும், ஆனா முழுசும் இல்ல, கொஞ்சம் அதுல டேஸ்ட் காமிச்சு எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ அந்த குழந்தைக்கு வாழ்க்கை முழுக்க அந்த அனுபவம் போகுது, அது இனிமேல் தீ பக்கமே போகாது. நம்ம தான் குழந்தைங்க, அந்த தீ வந்துட்டு பாவம், நம்முடைய தந்தை தான் பிதாவாகிய தேவன், பாவம் அதாம் செய்யாதீங்க அப்படிங்களா தேவன், சரி ஆனா செஞ்சிருவாங்க. ஏன்னா மனுஷங்களுடைய சுபாவம் என்ன, சொன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்க அனுபவம் வாங்கணும், அப்பதான் அவங்களுக்கு அங்க புரியும். சோ தேவன் அவ்வளவுதான் செஞ்சிட்டான். இந்த பாவம்னா என்ன, அதை நம்ம புரிஞ்சு அதை அனுபவப்பட்டு புரிஞ்சுக்கொள்ளணும், அதுக்கு என்ன அனுமதிக்கணுமோ அனுமதிச்சுட்டார் முதலாம் மற்றும் இரண்டாம் உலகத்துல, அவ்வளவுதான். ஆனா அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய நன்மைக்கு தான் செய்வார், நம்மை தீமையில என்றைக்குமே விட்டு விடுவதற்கு அங்க இல்ல. பாருங்க மனுஷனுக்கு இந்த குழந்தைக்கு எப்படி அந்த தீ வந்து துரு துருன்னு ஒரு ஒரு ஈர்க்கிற விஷயமா இருக்குதோ, அதே போலதான் மனுக்குலமாகி நமக்கு பாவம் இருக்குது. வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 14:12 வாசிங்க.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்.
பாருங்க மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்குது, அதன் முடிவோ மரண வழிகள். என்ன அது வழி, பாவ வழி. மனுஷனுடைய பார்வையில் இப்ப அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான், அதான் பாருங்க ரொம்ப அட்ராக்ஷன் இந்த பாவம். பாருங்க ஜனங்கள் எதுக்காவது யோசிக்கிறாங்களா, இன்னைக்கு விதவிதமா யோசிச்சு செய்யறாங்க. அந்த தீமையின் வந்து அந்த தீமையில டாக்டரேட் முடிக்கிறது கிட்டத்தட்ட நம்ம கோர்ஸ் எல்லாம் முடிய போதும், நல்ல உச்சக்கட்டத்துக்கு வந்தாச்சு. என்னென்ன மாதிரி பாவம், மனுஷனுக்கு எல்லா சகலமும் மத்தபடி நல்ல திட்டம் போட்டு பிளான் பண்ணி அவங்க செய்யறாங்க பாவங்கள், அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் ஆயிடுக்கிறாங்க மனுக்குள்ள. சோ அதை அவங்களை அட்ராக்ட் பண்ணி அங்க இழுக்குது, அதுதான் பாக்குறோம். ஆனா அதனுடைய முடிவோ அந்த மரண வழிகள் சகோதர சகோதரிகளே. சோ ஆனா தேவன் அதுக்குள்ள கொஞ்சம் அனுமதிச்சிருக்கிறார், ஏன்னா அவர் தெரியும். அவரு ஹோசியா 13:14 சொல்றார், வசன வாசிங்க.
அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
பாருங்க ஏன்னா தேவனுக்கு தெரியும், நித்தியத்துக்கும் நிரந்தரத்துக்கும் அவங்களை அந்த நிலைமையில தேவனிட போறதில்ல, அவங்கள பாதாளத்தின் வல்லமையிலிருந்து அங்க மீட்டுடுவார். கர்த்தர் இயேசுவின் பலியின் மூலம் உயிர்த்தெழுதலின் மூலம் அங்க மீட்டுடுவார். அப்படி மீட்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் தீமையினுடைய அனுபவத்தை முழுதும் கட்டுக்கொண்டவங்களா தான் இருப்பாங்க உயிர்த்தெழுதல வரும் பொழுது. அப்புறம் அவங்கள பார்க்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, ஏசாயா 13:12 வாசிங்க. இன்னும் ஒரு சில வசனங்கள்.
புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன்.
மனுஷத்திலும் அபூர்வமாக்குவேன்னா, அதற்கப்புறம் அவர்கள் தீமையை கற்றுக்கொண்டதுக்கு பின்பு அவர்கள் உயிர்த்தெழுதல்ல வந்ததுக்கு பின்பு அவங்களை நான் ஒப்பீரின் தங்கத்துக்கும் ஒப்பா நான் மாற்றுவேனா, அது எதுக்கு அடையாளமா இருக்கனா, மனுக்குலத்தினுடைய அந்த குண லட்சணத்தை அவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு தேவன் அவருடைய ராஜ்யத்தில் அங்க மாற்றுவார். தீமை பற்றி முழுசும் அறிந்து கொண்ட அந்த ஜனங்கள் நன்மை பற்றியும் கூட அறிந்து கொள்வதற்கு ராஜ்யத்தில் ஒரு வாய்ப்பு அவர்கள் அங்க பெற்றுக் கொள்ளுவாங்க. சகோதர சகோதரிகளே, சோ எதையெல்லாம் வந்துட்டு அவர்கள் இந்த தீமையின் மூலம் இழந்து போனாங்களோ அந்த குணலட்சணங்கள் எல்லாவற்றையுமே ராஜ்யத்தில் நன்மை பற்றி அறிகிற காலத்தில் அவங்க திரும்ப பெற்றுக் கொள்ளுவாங்க. பாருங்க, எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ குழந்தைகள் இழந்து போயிருக்கிறாங்க தீமைக்கான இந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயத்துல. ஆனா தேவன் அப்படி விரும்புறது இல்ல. அவங்களுக்கு நம்ம என்ன சமாதானம் சொன்னாலும் தீராது. ஆனா நிச்சயம் தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அத்தனை குழந்தைகளையும் அந்த தாய்மார்களுக்கு ராஜ்யத்துல திரும்ப கொடுப்பார். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதைத்தான் உயிர் தழுதலின் திட்டம். ஆனா என்னன்னா, குழந்தையை இழந்து போயிருக்கிறாங்க, குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இடையில என்ன ஆகும், பாவம்னா என்ன, அதனுடைய அதன் மூலம் வந்த தீமை என்ன, அதனுடைய அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா கொஞ்ச காலத்துக்கு அந்த குழந்தை இழந்த தாய்மார்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான். ஆனா தேவன் மறுபடியும் அங்க கொடுத்துருவாங்க. அது மாத்திரம் இல்ல, நன்மை பற்றின அறிவை அவங்களுக்கு கொடுத்து அவர்களை ஒப்பீரின் தங்கத்துக்கு அங்க ஒப்பாக்குவார். அது மாத்திரம் இல்ல, மனுக்குலம் அப்படி மாறி எடுக்கும் பொழுது பூமி எப்படி இருக்கும், ஏசாயா 14:7 வாசிங்க.
பூமி முழுதும் இளைப்பாறி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள்.
மன்னிக்கணும், ஏசாயா 60:13 வாசிங்க சிஸ்டர்.
உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும், அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும்.
ஏசாயா 60:13.
என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாறு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்துக்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன்,
என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். ஆரம்பத்தில் சொன்னார் இல்லைங்களா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த பூமி என்னிடத்துல மனுக்குலம் நன்மையும் தீமையும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமா இருக்கு. அவங்க தீமையை முதல்ல கற்றுக்கொள்வாங்க, நெக்ஸ்ட் நன்மையும் கற்றுக்கொள்வாங்க. கற்றுக்கொண்டதுக்கு பின்பு அந்த பாதஸ்தானம் எப்படி இருக்குன்னா மகிமைப்பட்டிருக்கும். பூமி முழுவதும் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்கன்னா, நன்மைனா என்ன 100% தெரிஞ்சுக்குவாங்க, தீமைனா என்ன 100% தெரிஞ்சிருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, ரெண்டையும் சரியா தெரிஞ்சு கொண்டதுனால சுயாதீனத்தை பயன்படுத்தி தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்கணும்னா தீமை வெறுக்கணும், வெறுப்பாங்க. ஏன்னா அனுபவம் வாங்கிட்டாங்க இதெல்லாம், ஐயோ இனிமேல் தீமை எங்களுக்கு வேண்டாவே வேண்டாம், தேவனுக்கு விரோதமா போய் நாங்க பட்டது போதும், இனிமேல் தேவனுக்கு கீழ்படிஞ்சு நடந்து அந்த நன்மையினுடைய விளைவுகள் மாத்திரம் நாங்க பெற்றுக்கொள்வோம் சொல்லிட்டு கட்டாயத்தின் அடிப்படையில் இல்ல, சுயமாக தேவன் மேல வச்சிருக்கிற அன்புனால தேவனுக்கு நன்மை செய்தாதான் பிடிக்குங்கிறத புரிஞ்சு கொண்டதுனால தீமைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனுஷங்க வெறுப்பாங்க, செய்ய மாட்டாங்க. தீமை வெறுத்துட்டு நன்மை மாத்திரம் செய்வாங்க. அப்படி செய்யறதுனால பூமி மகிமை போட்டிருக்கும். ஏன்னா பூமி யாரை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கும்னா, ராஜ்யத்தின் முடிவுல தீமை முழுவதும் வெறுத்து நன்மை நேசிச்சு நீதி நேசிச்சு தேவன் கற்பனைகளுக்கு கீழ்பட்டிருந்து நித்திய ஜீவன் சுதந்திரிக்கும் அந்த தேவன் விரும்பின சந்ததியினால நிரப்பப்பட்டிருக்கும். அதுதான் தேவன் விரும்பின சந்ததி. ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும், சுயாதீனம் பயன்படுத்தணும், தேவனுடைய மேல இருக்கிற அன்புனால தீமை வெறுத்து நன்மை மாத்திரம் செய்யணும். அந்த ஜனங்கள் தான் தேவனுக்கு வேணும். ஆனா அந்த ஜனங்களை கொண்டு வரணும்னா இருக்குது இவ்வளோ பெரிய காலம, தீமையை அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காலம், நன்மை அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காலம். சகோதர சகோதரிகளே, சோ அதுதான் நம்ம பாக்குறோம். அங்க அப்படி வந்திருப்பாங்க, ஏசாயா 14:7 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 14:7,
பூமி முழுதும் இளைப்பாறி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்.
பாருங்க, பூமி முழுதும் இளைப்பாறி அமைந்திருக்குது, கம்பீரமாய் என்ன பண்றாங்க,
முழங்குகிறார்கள்,
முழங்குகிறார்கள். தே பிரேக் ஃபோர்த் இன்டு சிங்கிங், இங்கிலீஷ்ல அவங்க கம்பீரமாய் பாடுறாங்க. பாருங்க, இங்க என்னைக்கு இன்னைக்கு எங்க மனுஷங்க பாடுறாங்க, என்ன பாடுறாங்க, சந்தோஷமா எங்கேயாவது பாடுறாங்களா, இல்ல ஆனா ராஜ்யத்துல கம்பீரமா அந்த பாட்டு இருக்கும், அவ்வளவு சந்தோஷம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்களுக்கு அங்க வரும். சோ அந்த சூழ்நிலை முற்றிலும் அங்க தேவன் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, கடைசியாய் வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசிக்கலாம்.
அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து
போயினால் ஒளிந்து போயின. போன வாரம் சகோதரர் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் உங்களுக்கு, வேற கோணத்துல இன்னைக்கு வேற கோணத்துக்கு பயன்படுத்துறோம். பாருங்க, இது ராஜ்யம் முடிவுக்கு வரும்போது, 1000 வருட அரசாட்சியின் முடிவுல, அதாவது சொல்ல போனா தீமை காலம் முடிஞ்சு தீமை நிறைவு பெற்று உயிர் தள்ளப்பட்டு நன்மை காலம் எல்லாம் புரிஞ்சு நன்மை அறிஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த முடிவுல எப்படி இருப்பாங்கன்னா, அந்த வசனம் சொல்றார், முந்தினவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒளிந்து போயினா. என்னது முந்தினவைகள்? தீமை காலத்துல அந்த தீமை அனுபவிச்ச போது அவங்கள்கிட்ட இருந்துச்சு பாத்தீங்களா, கவலை, கண்ணீர், வேதனை, அதெல்லாம் ஜனங்கள் மறந்திருப்பாங்க. ஆனா அந்த உதாரணம், 5-6 ரூபா ஒரு நண்பருக்கு கடன் கொடுக்கிறார், நண்பர் வாங்கிட்டு நான் திருப்பி உனக்கு உடனே தந்துறேன் சொல்லிட்டு அவர் போகிறார், போன நண்பர் திரும்பி வரதே இல்லை. இப்ப கொடுத்தவருக்கு என்ன ஆயிடும், சே என்னப்பா நண்பன் சொன்ன வார்த்தை அவன் காப்பாத்தலே, சரி பின்னால தந்துடுவார். ஆனா ஒரு மாசமாச்சு, ஒரு வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, இந்த நண்பன் காணாமே காணும், பணம் வாங்கிட்டு போனவர் தான். 5 வருஷத்துல கொடுத்தவருக்கு என்ன மனசு ஆயிடுக்கும், அவன் ஒரு நண்பனே கிடையாது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை புரட்டி கொடுத்த, ஒரு உண்மையான நண்பனா இருந்தா அட்லீஸ்ட் தர முடியலன்னு ஒரு போன் பண்ணியாவது சொல்லிடுக்கணும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு துரோகி இனிமேல் வீட்டுக்குள்ள வந்தா அவருக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு மனசு விரக்தியில வேதனைகளை சுமந்துட்டு அவர் இருப்பார். ஒருவேளை 5 வருஷம் கழிச்சு அந்த நண்பன் திரும்பி வரார்னு வைங்க, ஆனா திரும்பி வரும் பொழுது அவரை பார்க்கும் பொழுதே இவருக்கு கோபம் வந்திருக்கும், இவரை இன்னைக்கு நாக்கு பிடுங்கிட்டு சாகர மாதிரி கேள்வி கேட்டு வாசல்ல வச்சு அனுப்பணும்னு நினைச்சிருப்பார். ஆனா அந்த நண்பர் வரார் வரார் வரார், வாசல் கிட்ட வந்த உடனே எந்த பேச்சும் பேசல, உடனே ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்து கொடுக்கிறார். இவர் என்ன அப்படின்னு கேட்டா, உங்ககிட்டதான் நான் வாங்கிட்டு போனேன் 5000, அதை இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணி ரொம்ப லாபம் சந்திச்சு சம்பாதிச்சிட்டேன், இதுல 5 லட்சம் இருக்குது, இந்த 5 லட்சம் உனக்காகத்தான், நீ இதை வாங்கிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படி சொல்லும் பொழுது, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நண்பன் மேல இவருக்கு இருந்த அவ்வளவு கோபம் வெறுப்பு எல்லாம் என்ன ஆயிடுனாச்ச, நம்ம நண்பன் எவ்வளவு நன்றி உள்ளவரா இருந்திருக்கிறார், எவ்வளவு நல்ல மனசுல இருந்துட்டு அது அப்படியே கிரையில காமிக்கிறார். பார்க்கும் பொழுது அந்த நிமிஷம் பணத்துக்காக இல்ல, ஆனா அந்த அந்த சம்பவங்கள் பார்க்க பொழுது அவர் நிச்சயம் ஆயிடும்னா, இதுவரைக்கும் அந்த நண்பன் மேல இருந்த அந்த கசப்புகள் அந்த விரோதங்கள் அப்படியே மறைஞ்சு போயிடும், இனிமேல் அதை பத்தி அவர் நினைக்க போறதே கிடையாது. அந்த நண்பர்கள் பழையபடி அங்க நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கும். இதுதான் மனுஷனுடைய அந்த மனநிலை. சகோதர சகோதரிகள், கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க மனுக்குலம், ஆனா ராஜ்யத்துல அவர்கள் நன்மையும் அறிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம், தேவனுக்கு அவர்கள் உண்மையா இருக்க நன்மையவே தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம், அவங்களுக்கு கிடைக்கிற நித்திய ஜீவன் அவர்கள் ருசி பார்க்கும் பொழுது முந்தினவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்களோ எல்லாம் ஒருபோது அவங்க நினைவுக்கு அங்க வரதில்லை. ஏன்னா தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளா நித்திய நித்திய காலத்துக்கும் அவருடைய திட்டத்தில் நித்திய ஜீவனோடு இந்த பூமியில் இருக்கணும்னா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து மனமுவந்து ஜீவிக்கணும். ஆனா அதுக்கு நாம தகுதியானவங்க இல்ல, ஆனா தேவன் தகுதி படுத்திருக்கிறார். ஒரு தீமையின் காலத்துல தீமை அறிவு, நன்மையின் காலத்துல நன்மையின் அறிவு, கடைசியில முடிவு நம்ம கையிலே கொடுக்கிறார். நீங்களே டிசைட் பண்ணுங்க, உங்களுக்கே தீமை என்னன்னு தெரியும், உங்களுக்கே நன்மை என்னன்னு தெரியும், நீங்க எதுன்னு நீங்களே முடிவு செய்யுங்க, அப்ப நாங்க நன்மையை எடுத்துக்கிறோம். அப்படியா, தான் நித்திய ஜீவன் வாங்கிக்கோ. அப்படி வாங்க போலதே மனுக்குள்ள அங்க சொல்லுவாங்க, முந்தின வகைகள் எல்லாம் மனுஷ குலத்தினுடைய மனதுல அங்க இருக்காது. சகோதர சகோதரிகள், தேவன் இப்படித்தான் ஒரு சந்ததி அவர் ஏற்படுத்திருக்கு, அவர் திட்டம் பண்ணிருக்கிறார். சோ தேவனுடைய திட்டங்கள் ரொம்ப ஆழமான திட்டங்கள், அதை சாமானிய மனுஷர்கள் நாம நம்முடைய குறுகில பார்வையில பார்த்தா புரியாது. அவருடைய வசனங்கள்ல போய் தேடி வாசிக்கணும், ஒரு வகையில் எல்லாம் நியாயமா தான் தெரியுது. இந்த தீமைகள்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது ஏன் இந்த தீமை, ஆனா தேவன் அன்பே உருவான தேவன் காரணம் இல்லாம இதெல்லாம் அனுமதிக்கல. சகோதர சகோதரிகளே, மாறாக சர்வ வல்லமில்ல அவர், சர்வ வல்லமில்ல ஞானத்துல அருமையான திட்டம் தான் நமக்கு அங்க போட்டுடுகிறோம். இதன் விளைவாக என்ன ஆகும்னா, கடைசி வசனம் வாசிங்க, யோபு 14:4, இன்னும் ஒரே வசனம் முடிச்சிடலாம்.
அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை.
பாத்தீங்களா, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானது பிறப்பிக்கத்தவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. ஆனா தேவனால முடியும். அவர் என்ன பண்ணுவார்னா, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானது கொண்டு வருவார், கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. அதாவது பாவம் தீமை நிறைஞ்ச இந்த உலகத்தைய இந்த உலகத்திலிருந்து பரிபூர்ணமும் நீதி மாத்திரம் நேசிக்கிற ஜனங்களை தேவன் இறுதியில கொண்டு வருவார். அந்த வல்லமை அவருக்கு மாத்திரம் தான் அங்க இருக்கு. ஏன்னா இதே தீமைக்குள் இருக்கிற ஜனங்கள் தான் ராஜ்யத்தின் முடிவில் நன்மையை மாத்திரம் நேசிக்கிற ஜனங்களா இருப்பாங்க. காரணம், இப்ப அனுபவிச்சுட்ட தீமை அது தேவனுடைய வல்லமையில அங்க நடந்து முடியும். முடியும் போலது இறுதியா வெளிப்படுத்தின விசேஷம் 5:13 வாசிக்கிறோம். கடைசி வசனம்,
அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன்.
ஆமாம், எல்லா துதி கனம் ஸ்தோத்திரங்கள் தேவனுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் அங்கு ஏறெடுக்கப்படும். பரலோகத்தில் தூதர்கள், பூமியில மனுஷர்கள், பூமி கடியில சொல்லும் பொழுது மரித்து போய் இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஜனங்கள் எல்லோரும் தேவனுக்கும் அவங்களுடைய குமாரனுக்கும் அங்க ராஜ்யத்தில் மகிமை செலுத்துவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த தீமை? இது நாம புரிந்து கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தையில மாத்திரம் தான் புரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த பதில் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில், வேற எந்த மார்க்கமும் எங்கேயும் யாரும் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு திருப்திகரமான பதில். ஆனா இதை புரிஞ்சுக்கொள்ளும்னா தேவன் மனுக்குலத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த தெய்வீக திட்டம், அதுல தீமையின் அனுமதிக்கான நோக்கம், அதை தொடர்ந்து வரக்கூடிய நன்மையினுடைய அனுமதி காலம், அதன் விளைவா மனுக்குலம் சுயாதீனத்தை பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா நன்மை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அப்பதான் கரெக்ட், இதுதான் இது அனுமதிக்கப்பட்டதுடைய ஒரு நியாயமான நோக்கம் என்பதை நாம் அங்க புரிந்து கொள்ளலாம். சகல உலகமும் தேவனை அப்போ அங்க துதிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பொறுமையோடு கேட்டோம் நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வாதித்து வழி நடத்துவாராக. அமேன்.